ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு பஞ்சதசி. இந்த பஞ்சதசி நூலில் வந்து கடந்த முறை 58வது ஸ்லோகம் பார்த்தோம். அதில் வந்து வித்யாரண்யர் என்ன சொன்னார் அப்படின்னா, பகவத்கீதையை ஒப்பிட்டு அந்த கீதை காட்டுகின்ற வழியை நீ வந்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்று நமக்கு உபதேசம் கொடுத்தார். அதுக்கு ஒரு தீபத்தை அடையாளப்படுத்தினார். அதாவது தீபம் எப்படி வந்து காற்று வீசும்போது அசையுதோ, அது மாதிரி எண்ணங்களினுடைய எழுச்சியினால் மனசு வந்து அசையும். அப்போ தீபம் வந்து அந்த காற்று இல்லாத இடத்துல எப்படி அசையாமல் நிற்குதோ, அது மாதிரி எண்ணங்கள் இல்லாத இடத்துல மனசு அசையாமல் நிற்கும். அப்போ கூடுமான வரைக்கும் நம்ம எண்ணங்களை எழுச்சி பெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கடந்த ஸ்லோகத்தில் வலியுறுத்தினார். ஆனால் அந்த எண்ணங்கள் வந்து அந்த சமாதியில் ஒடுங்கி இருக்கும் என்று சொன்னார். மனசு வந்து சமாதி நிலையில் ஒடுக்கமடைந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை நமக்கு சுட்டி காட்டினார். இப்போ இன்றைக்கு நம்ம 59வது ஸ்லோகம் பார்க்கலாம். அநாதாவ் இக சம்சாரோ சஞ்சிதாகா கர்ம கோடையகா அனேன விலயம் யாந்தி சுத்தோ தர்மோ விவர்ததே. இந்த ஸ்லோகம் 59 என்ன சொல்கிறார் அப்படின்னா, தொடக்கமே இல்லாத இந்த சம்சாரத்திலே சேர்த்து கொண்ட எண்ணற்ற தர்மங்கள் அல்லது நாம் செய்த கர்மங்கள் இந்த சாதனையின் மூலம் கரைந்து அழிகின்றன. அதே சமயம் சுத்தமான தர்மம் மேலும் மேலும் வளர்கிறது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இந்த செயலில் சொல்கிறார். அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றார் வித்யாரண்யர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து எத்தனையோ பிறவிகள் வந்து எடுத்து எடுத்து மனித பிறவிக்கு வந்திருக்கோம் இல்லையா. எத்தனையோ பிறவிகள்லையும் நம்ம வந்து புல்லா புழுவா பறவையா மிருகமா பாம்பாலாம் பிறந்திருப்போம். ஆனால் நம்ம வந்து மனிதனாக பிறக்கும்போது மட்டும்தான் நமக்கு கர்மா. மிருகமாக இருந்தால் நமக்கு கர்மா உருவாகாது. ஆனால் நம்ம வாங்கிட்டு வந்த கர்மாவை மட்டும்தான் அனுபவிக்கணும். அதாவது மனித உடலில் வந்து பாவம் புண்ணியம் அப்படிங்கிற இரண்டு விஷயங்களையும் சுகத்துக்கங்களாக நம்ம அனுபவிக்கணும். அதே சமயம் நம்ம இந்த மனித உடலில் செய்யக்கூடிய செயல் விளைவுகளுக்கான பாவ புண்ணிய பலன்களும் நமக்கு சேரும். ஆனால் மிருகங்களுக்கு அப்படி சேராது. மிருகங்கள் வந்து பிறவி பயனை அனுபவிக்க மட்டும் வந்திருக்கும். அதாவது மிருகம் வரைக்கும் அப்படி புரிஞ்சுக்கணும். மிருகம் வரைக்கும் பிறவி பயனை அனுபவிக்க மட்டும்தான் உடம்பு எடுத்திருக்கு. ஆனால் நாமளும் இதுக்கு முன்னாடி சில மனித பிறவிகள் எடுத்திருப்போம். அப்படி எடுத்து நம்ம வந்து இந்த அத்தியாத்ம ஞானம்ங்கிறது என்னன்னு தெரியாமல் வாழ்ந்து வாழ்க்கையை முழுமைப்படுத்தாமல் உடம்ப விட்டுருப்போம். திருப்பி இப்போ பிறவிக்கு வந்திருக்கிறோம். அப்போ இப்படி நம்ம வாழ்க்கை வந்து தொடங்குது இல்லையா. இந்த மாதிரி பல்வேறு பிறவிகளில் நம்ம சேர்த்து கொண்ட கர்மங்கள் இருக்குது, நம்ம செஞ்ச செயல் விளைவுகள்னு பேர் அதுக்கு. அப்போ இந்த கர்மங்கள் வந்து எவ்வளோ இருந்தாலும் சரி, அது இந்த நிதித்தியாசனம் மற்றும் சமாதி போன்ற உள் சாதனையின் மூலம் அவைகள் அனைத்தும் படிப்படியாக சிதைந்து வலிமையை இழக்கின்றன அப்படின்னு இந்த செயலில் சொல்கிறார். இந்த செயலில் அதை தான் புரிய வைக்கிறார். அதாவது புறச்சடங்குகளால் உள் சுத்தியால் உருவாகும் சுத்த தர்மம் சாதகனின் வாழ்வில் இயல்பாகவே வலுப்பெறுகிறது அப்படின்னு இங்க சொல்றார். இந்த 59வது செயலில் அனேன விளையம் யாந்தி சுத்தோ தர்மோ விவர்த்ததே. அதாவது கரைந்து அழிகின்றன. விளையம் யாந்தி அப்படின்னா கரைந்து போகின்றன. சுத்தமான தர்மம் வளர்ச்சி அடைகிறது. சுத்த தர்மகா விவர்த்ததே. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், இந்த செயலில் அவர் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நிதித்தியாசனம்ங்கிற நிலையில் நாம் தான் அந்த பிரம்மம் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையில் நாம் நின்று பழகினா போதும். அதுவே நம்ம என்ன பண்ணோம், எல்லா வகையிலையும் தூய்மைப்படுத்தி நம்முடைய இயல்பாகவே அந்த தர்மம் வந்து நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ இந்த ஸ்லோகத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா என்ன புரியுது அப்படின்னா, இப்போ நம்ம ஞான பாதையில் பயணம் பண்ணும்போது இந்த ஞான சாதனை வந்து ஒரு சாதகனுடைய உலக வாழ்க்கை வந்து செயல்பட முடியாமல் தடுத்துடுமா அப்படின்னா அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தை இங்கே மறுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நிறைய பேர் இப்போ என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஞானப்பாதைக்குள்ளே வந்துட்டால் நம்ம சாமியார் ஆகிடுவோம், அல்லது ஞானப்பாதைக்குள்ளே வந்துட்டால் நம்ம இந்த உலகியல் வாழ்க்கையே வாழ முடியாது, சராசரி வாழ்க்கையே வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு தவறான புரிதல் இருக்காங்க. ஆனால் இந்த செயல் என்ன பண்ணுதுன்னா, அதை மறுக்கிறது என்று நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது நிதித்தியாசனம், சமாதி ஆகிய செயல்பாடுகள் வந்து என்ன நடக்குதோ அப்படின்னா, நம்முடைய கர்மங்களை வந்து ஒன்றின் பின் ஒன்றாக வினைப்பயனை அனுபவித்து தீர்ப்பதற்காக இங்கு செய்யப்படுவது இல்லை, கர்மங்களை பற்றிய அகங்கார அடையாளத்தை கரைத்து விடுகிறது என்று நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஞானப்பாதையில் புரிய வைக்கிறார். அதாவது இப்போ ஞானத்துக்கும் கர்மத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஞானம்ங்கிறது தன்னைத்தான் உணர்வது, கர்மம் என்றால் ஒன்றை செயல்படுத்துவதற்கான அடைவது. அப்போ நாம் புண்ணியம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், புண்ணிய கர்மாக்களை செய்வோம். இப்போ ஒருத்தர் அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அன்னதானத்து வழியாக நமக்கு புண்ணியம் வரும், நம்ம பாவம் தீரும் அப்படின்னு சொல்லி நம்ம சில கர்மாக்களை செய்கிறோம் இல்லையா. கர்மானா என்ன, செயல்களை செய்கிறோம். அப்போ இது மாதிரி நம்ம வெளியே செய்யக்கூடிய செயல் விளைவுகள் வந்து நமக்கு பாவம் புண்ணியம் என்ற இருவேறு நிலைகளை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஞானம் வந்து அப்படி கர்மங்களை அழிப்பதற்காக வருவதில்லை, ஆனால் நம்முடைய கர்மங்களை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு அகங்கார அடையாளத்தை கரைத்து விடுகிறது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம செயல் செய்யும்போது, அதாவது ஞானம் இல்லாமல் நம்ம செயல் செய்யும்போது, இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு அகங்கார மமகாரத்தில் அந்த காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ நமக்கு ஞானம் கிடையாது. அப்போ நான் இதை செஞ்சால் எனக்கு புண்ணியம் வரும், இதை செஞ்சால் பாவம் வரும், அப்படி இப்படி நம்ம வந்து நிறைய கர்ம வினைகளை நம்ம சேர்த்திக்கிட்டோம், செயல்படுத்திக்கிட்டோம், இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த அத்வைத ஞானத்துக்குள்ளே வந்து நீங்கள் இந்த விசாரத்தை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே நான் ஒன்றும் செயல் செய்வதற்கு இல்லை, என்னை வச்சு அது செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இழந்து விடுவோம். நம்முடைய தனித்துவ அடையாளத்தையும் அகங்காரத்தையும் நம்ம இழந்து விட்ட பிறகு நம்முடைய அகங்காரம் கரைந்து விடுகிறது. அப்போ நம்முடைய அடையாளம் காணாமல் போகிறது. நான் செய்கிறேங்கிற பெருமை இல்லை நம்ம இடத்துல, இது என்னுடையது எனதுங்கிற அந்த அகங்காரம் அமகாரம் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. அப்போ இந்த நிலைக்கு என்ன பேர், இதை பகவத்கீதையே சொல்லுது, இந்த நிலைக்கு பேர் வந்து கர்மயோகம். அப்போ கர்மா கர்ம யோகம் அப்படிங்கிற ரெண்டு நிலையில், நீங்கள் கர்மா அப்படிங்கிற ஒரு நிலையில் நான் செய்கிறேன் நினச்சி செய்கிறதுக்கு பேர் கர்மா. ஆனால் இது என்னை வச்சு அது செய்து அப்படின்னு நீங்கள் செஞ்சால் அந்த செயல் விளைவுக்கு என்ன பேர், கர்ம யோகம். அப்போ நமக்கு இந்த கர்ம யோகம் வந்து ஞானத்தினால் தான் கை கூடும். அதுவே நீங்கள் கர்மத்தினாலேயே கர்ம யோகம் கை கூடுமான்னா எப்படி கூடும், கூடாது. ஏன்னா கர்ம செய்கிறதே நமக்கு ஏதோ ஒரு பலாபலனை எதிர்பார்த்து தானே செய்கிறோம். நம்ம இங்கே போய் இந்த காரியத்தை செஞ்சோம்னா புண்ணியம் வரும் அப்படின்னு நம்ம போய் அந்த கோயிலுக்கு பண்ணி பார்க்குறோம், அல்லது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரோம். இப்போ இது மாதிரி நம்ம ஒரு எதிர்பார்ப்புகள், இதே நம்ம ஒரு எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிட்டு நம்ம செய்கிறதுக்கு பேர் கர்மா. ஆனால் இங்கே ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ இங்கே ஒன்றும் செய்யலை, இந்த உடலும் மனசும் அந்த ஆத்மாவின் கருவிகள், ஆகவே இது ஈஸ்வர நிகழ்வுக்குள்ளே உனக்கு கொடுக்கப்பட்ட பணியை இந்த உடலும் மனசும் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற புரிதலை கொடுக்கும்போது அங்கே செயல் செய்பவன் இல்லை. அப்போ அகங்காரம் தன்னுடைய அடையாளத்தை கரைத்து கொள்கிறது. அப்போ அடையாளம் கரையும் போது கர்மங்கள் பலன் கொடுக்க வேண்டிய அடிப்படையும் காணாமல் போகிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். அப்போ நமக்கு நான் செய்கிறேனுங்கிற அகங்காரம் நமக்கு விடுபட்டு விடுகின்ற நிலையில் அதற்கான கர்ம பலன் நமக்கு தேவையில்லை இல்லையா. கர்ம பலன் வந்து செயல்படாமல் போயிடும். ஏன்னா நான் செய்கிறேனுங்கிற அகங்காரத்தில் செய்யும்போது தான் கர்ம பலன் தேவை. இது நான் செய்யலை, என்னை வச்சு அது செய்து அப்படிங்கும்போது அந்த பலாபலன்கள் நமக்கு வரப்போகிறது இல்லை. அப்போ இதன் விளைவாக சாதகனின் வாழ்க்கையில் நன்மை செய்யும் தூண்டுதல் அகங்காரம் இல்லாத தர்மம் இயல்பாகவே மலர்கிறது அப்படின்னு இந்த செயலில் சொல்லிட்டார். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஞானத்தை அடைந்த ஒரு உத்தம சாதகர்கள் வந்து அந்த ஞான பாதையில் பயணம் பண்ணும்போது அந்த ஞானம் வந்து கர்மத்தை அழிப்பதில்லை, கர்மத்தை கட்டுப்படுத்தும் அடையாளத்தை தான் அளிக்கிறது அப்படிங்கிற தெளிவில் தான் அந்த காரியத்தை அவங்க செய்வாங்க. அதை நான் செய்கிறேன் என்ற அகங்காரம் இல்லாமல் அந்த செயலை அவர்கள் செய்வார்கள். அந்த செயல் விளைவுகளுக்கான பலாபலன்களை அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். அதுதான் ஞானத்தினுடைய சிறப்பு. அப்போ இதை நம்ம இந்த செயலில் புரிஞ்சுக்கிறோம். அப்போ நிதித்தியாசன நிலைக்கு வரோம். அப்போ இங்கே நிதித்தியாசனத்தில் நம்ம என்ன மாதிரி நினச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பழைய கர்மங்கள் எனக்கு பயம் இல்லை, அவற்றை தாங்கிய நான் செய்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய அடையாளம் தளரும்போது அவைகள் தானாகவே வலிமையை இழக்கின்றன. அதே சமயம் எந்த முயற்சியும் இல்லாமல் என் வாழ்க்கையில் சுத்தமான தர்மம் இயல்பாகவே வெளிப்படுகிறது அப்படின்னு நமக்கு புரிய வருது. நிதித்தியாசனத்தில் இப்படி தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அப்போ இதுதான் நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா நம்ம இங்கே பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து கர்மா செய்கிறேன், செயலில் வரக்கூடிய பலாபலங்களை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம இன்னும் இந்த ஆத்ம ஞான பாதையை சரியாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக மாறிடும். ஆகவே இங்கே ஆத்ம ஞானம்ங்கிறது என்னன்னா, இங்கே நான் ஒன்றும் செய்வதில்லை, செயல் செய்பவன் நான் அல்ல, இந்த உடலும் மனசும் அதை செய்து அது ஆத்மாவின் கருவி, ஆகவே அதுதான் இந்த செயல் விளைவுகளுக்கான பலாபலங்களை அனுபவிக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம செயல் விளைவுகளிலிருந்து ஒதுங்கி நின்றுட்டோம் அப்படின்னா அந்த பலாபலன்கள் வந்து அந்த உடலுக்கும் மனசுக்கும் கிடைக்காம போயிடும். அப்போ அது கர்ம பந்தத்துக்குள்ளே கட்டுப்படாததாக மாறி அது மீண்டும் மீண்டும் அந்த பிறவி சக்கரத்தில் சுற்றுவதிலிருந்து விடுபட்டு விடும். அந்த நிலையில் என்ன நடக்கும்னா, நம்முடைய வாழ்க்கையே வந்து ஒரு சுத்தமான வாழ்க்கையாக, தர்மம் தாங்கிய வாழ்க்கையாக மாறிவிடும் அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்கிறார். அப்புறம் இந்த இடத்துல உபதேசம் கொடுக்கறது எப்படி கொடுக்குறாருன்னா, கர்மங்கள் செய்வதை பற்றி எண்ணி அஞ்சாதே, அந்த கர்மங்களை வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் அல்ல, அதனுடைய அடையாளத்தை பிடிப்பது தான் இங்கே பந்தம் என்று புரிந்து கொள் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம கர்மம் அப்படின்னா ஒரு செயல் செய்கிறோம் இல்லையா, அந்த செயல் செய்வதனுடைய அடையாளத்தை பிடித்து கொண்டிருந்தால் அதுக்கு பேர் பந்தம். ஆனால் நீ வந்து நான் இங்கே செயல் செய்கிறேன், இந்த உடலும் மனசும் அதற்கான கருவின்னு சொல்லி நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது நீ எத்தனை செயல் வேணால் செய்யலாம், அது எண்ணிக்கையே இல்லை, ஆனால் அந்த செயல் விளைவுகள் உனக்கானது கிடையாது. ஏன்னா நான் செய்கிறேன்கிற அகங்காரம் இல்லாமல் அந்த செயல் நடைபெறுகின்ற பொழுது அதனுடைய சாதக பாதகங்கள் என்னை பாதிக்காது அப்படின்னு யார் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ அவன் கர்ம யோகி அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்தது உபதேசம் என்ன சொல்கிறாருன்னா, நீயா தர்மத்தை செய்ய முயலாதே. தர்மம்னா இந்த இடத்துல என்னன்னா அறம் அப்படிங்கிற வார்த்தை, அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற நிலையில் இப்போ நம்ம இதை ஞானத்தில் நிலை பெற்று விட்டாலே போதும், தர்மம் தானாகவே மலரும் அப்படின்னு இங்கே சொல்கிறார். அதாவது அறம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும், சாஸ்திர சிரவணம் பண்ணி அதனுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தி மனனம் செய்து நான் அந்த தூய அறிவு ஆத்மா அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நம்ம நின்னாலே போதும், தர்மம் தானாகவே மலரும் அப்படின்ட்டார். அப்போதான் உண்மையான அறம் என்னன்னு நமக்கு தெரியும், உண்மையான தர்மம்னா என்னன்னு தெரியும். ஏன்னா புருஷார்த்தம் அப்படின்னா என்ன, அறம் பொருள் இன்பம் வீடு தானே. அப்போ தர்மார்த்த காம மோட்சம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு தான் புருஷார்த்தம். அதில் நீங்களாக வந்து தர்மத்தை நான் இப்படி செய்ய போகிறேன் அப்படி செய்ய போகிறேன் அப்படின்னா என்ன, நான் இப்படி வாழ போகிறேன் அப்படி வாழ போகிறேன்ட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களாக நெறிப்படுத்த வேண்டியதில்லை. உங்களுக்கு இந்த ஞானம் வந்து விட்டாலே உங்களுடைய வாழ்க்கை தானாகவே நெறிப்படும் அப்படிங்கிற தர்மத்தை அவர் இங்கே புரிய வைக்கிறார். அதுதான் நீயா தர்மத்தை செய்ய முயலாதே அப்படிங்கிறாரு. நம்ம மேலோட்டமாக படித்தோம்னா நாம் என்ன நினைப்போம், நாம் சாதாரண தர்மமாக நினச்சிக்குவோம் இந்த செயலை பார்த்துட்டு, ஏன்னா இந்த செயல் அப்படி தான் சொல்லுது. அதாவது அநாதாவ் இக சம்சாரோ சஞ்சிதாக கர்ம கோடையக அனேன விளையம் யாந்தி சுத்தோ தர்ம விவர்த்ததே அப்படின்ட்டாரு. அப்போ சுத்தமான தர்மம் இங்கு வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல இந்த செயலில் புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்புறம் உள் மாற்றமே வந்து உண்மையான மாற்றம் அப்படின்னு அடுத்த பாயிண்ட் சொல்கிறார். இந்த இடத்துல சாதகனுக்கான உபதேச குறிப்பு எப்படின்னா, இப்போ நம்ம வந்து வெளியில் நம்முடைய வாழ்வு மாறாமல் கூட இருக்கலாம், ஆனால் பந்தம் மாறிவிடும். மனதளவில் நாம் இந்த அத்தியாத்ம ஞானத்தை உள்வாங்கும் போது நம்முடைய உள்ளம் வந்து தெளிவாகும், நம்முடைய உள்ளம் வந்து தூய்மையாகும். அந்த நிலையில் அந்த உள் மாற்றம் உண்மையான மாற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையையும் இங்கே சுட்டி காட்டுறாரு. அப்போ ஞானமும் தர்மமும் எதிரிகள் அல்ல, ஞானம் வளர வளர தர்மம் சுத்தமாகி தானாக வளர்கிறது அப்படின்ட்டு ஒரு மிக பெரிய விஷயத்தை இந்த செயலில் நமக்கு புரிய வைக்கிறார். அதுதான் இந்த 59வது ஸ்லோகம். இப்போ அடுத்தது 60. தர்ம மேகம் இமம் பிராகுகோ சமாதிம் யோக வித்தமாக வர்சதி ஏஷ யதோ தர்மாமிருததாராக சகஸ்ரசக. இது ஒரு அருமையான செயல். என்ன சொல்கிறாருன்னா, இந்த யோகப்படி வாழ்கின்ற யோகிகள் இருக்காங்க இல்லையா, யோகத்தில் சிறந்த அறிவு பெற்றவர்கள் இந்த சமாதியை தர்ம மேகம் என்று அழைக்கிறார்கள். ஏனெனில் இதிலிருந்து ஆயிரக்கணக்கான தர்ம அமுதத்தாரைகள் பொழிகின்றன. அதாவது இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம யோகம் யோக சாதனை அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், சிரவண மனன நிதித்தியாசனம், இது வந்து நம்முடைய வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய வழிமுறை இருக்கு இல்லையா. வேதாந்த சாஸ்திரம் வந்து சமாதியை வந்து எப்படி பேசும், நிதித்தியாசனம்னு சொல்லும். அட்டாங்க யோகம் வந்து சமாதியை எட்டாவது நிலையாக வச்சுருக்கோம். ஏன்னா சமாதி அப்படிங்கிறது பதஞ்சலி யோக சூத்திரம் வந்து எந்த இடத்துல வச்சுருக்கு, எட்டாவது நிலை தியானம் அப்புறம் சமாதி, ஏழு தான் தியானம். அப்போ சமாதிங்கிற எட்டாவது நிலைங்கிறது என்ன, அந்த ஆதியோடு சமமாவது, அந்த இறைவனும் நானும் வேறு வேறு இல்லை என்று இணைந்திருப்பது, அதுதானே யோகம். யோக் என்றால் இணைதல். அப்போ யோகம் என்றால் ஜீவனும் பிரம்மனும் வேறு வேறு இல்லை அப்படின்னு புரிந்து கொண்டு ஒன்றாக இணைவது தான் இங்கே ஜீவ பிரம்ம ஐக்கியம், அதுதான் யோகம் என்று சொல்கிறோம். அது நீங்கள் ஜீவன் அப்படிங்கிற மனிதனாக பார்த்தாலும் சரி, பிரம்மம் என்று கடவுளாக பார்த்தாலும் சரி, அது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அது தெரியாது. ஆனால் இங்கே ரிஷிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே மனசு அறிவு தான் இங்கே இணையுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே ஜீவன் பிரம்மம் அப்படிங்கிற விஷயம் வந்து மனசுக்கும் அறிவுக்கும் உண்டான ஒரு இணைப்பு பாலம், அதுதான் யோகம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, யோகத்தில் சிறந்த அறிவு பெற்றவர்கள், அப்போ அந்த இணைப்பின் நோக்கம் என்ன என்று புரிந்து கொண்டவர்கள் இந்த சமாதியை, இந்த நிலையில தர்மத்தை புரிந்து கொண்டு வாழுகின்ற ஞானிகள் அதை தர்ம மேகம் என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் தர்ம மேகம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா, இப்ப மேகத்தினுடைய இயல்பு என்னங்க, மழை பொழிகிறது தானே. நல்ல கருமேகம் ஒன்று கூடுனா அங்க வந்து மழை பொழியும், அந்த மழையானது பூமிக்கு ஒரு செழிப்பை கொடுக்கும், பயிரினங்கள் நன்கு வளரும். அப்போ ஒரு மழை மேகம் சூழ்ந்தா அந்த பூமி அப்படியே குளிர்ந்து மழை பொழிஞ்சதுனால பயிர்கள் எல்லாம் பூத்து குலுங்கும், நீர் தேவை இல்லையா. அப்ப இது மாதிரி இந்த தர்ம மேகமே நமக்கு வந்து பொழிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு முறை நீங்க இந்த நிதித்தியாசன நிலையில நீங்க நின்று பழகிட்டீங்க அப்படின்னா, இந்த சமாதி நிலையில நின்று பழகிட்டீங்கன்னா என்ன நடந்துரும், அந்த நிலை வந்து தர்ம மேகத்தை உண்டு பண்ணும். அதாவது தர்ம மேகம்னா பல மேகங்கள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு மலையை பொழியக்கூடிய ஒரு நிலைக்கு உருவாகும். அப்போ இதிலிருந்து ஆயிரக்கணக்கான தர்ம அமுத தாரைகள், தர்மாமிருத தாராக சகஸ்திரசகா அப்படின்னு அருமையாக சொல்கிறார். சகஸ்திரசகனா ஆயிரக்கணக்கான நீர்த்தாரைகள் அப்படியே பூமியை நோக்கி எப்படி மலை துளிகளாக விழுகிறதோ அதுபோல தர்மம் பெருகிக் கொண்டே போகும். தர்மம் பல ஆயிரக்கணக்கான நிலையில விரிந்து கொண்டே போகும். எப்போ, யோகத்தில் சிறந்த அறிவு பெற்ற ஞானிகளுக்கு, நான் வேறு இறைவன் வேறு என்ற பிரிவினை இல்லாத இருமைகள் இல்லாத நிலைக்கு உயர்ந்துவிட்ட நிதித்தியாசன நிலையில் இருக்கின்றவர்களுக்கு கை கூடுகின்ற உண்மை சமாதி, அதாவது அங்க சமாதினா நானும் இறைவனும் வேறு வேறு இல்லை என்ற ஆதியோடு இரண்டர கலக்கின்ற ஒரே நிலைப்பாடு, அந்த சமாதியில அதை தர்ம மேகம் என்று அழைக்கிறார்கள் என்று இங்க புரிய வைக்கிறார் இந்த செயல்ல, இந்த 60வது ஸ்லோகத்துல. அப்ப நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிதித்தியாசனமும் சமாதியும் எப்படி, சமாதி என்பது யோக சூத்திரத்தில் வரக்கூடிய வழி, நிதித்தியாசனம் என்பது வேதாந்த சாஸ்திரத்தில் வரக்கூடிய வழி, ஆனால் ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. அப்போ இந்த நிலையில அந்த நிதித்தியாசனமும் சமாதியும் நிலைத்த பழுத்த நிலையிலே ஒரு சாதகன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட சாதகனுக்கு அவன் இருக்கின்ற சமாதி என்பது ஒரு மேகம் போல மாறுகிறது. அப்போ அந்த மேகம் வெளிப்புற முயற்சி ஏதுமின்றி உள் சுத்தியிலிருந்து தர்மம் எனும் அமுதத்தை எங்கும் பொழிகிறது. அதனால் யோகத்தில் ஆழ்ந்தவர்கள் இந்த நிலையை தர்மமேக சமாதி என்று அழைக்கிறார்கள் அப்படின்னா அருமையா புரிய வைக்கிறார். அப்ப யோக வாழ்க்கையில இந்த மாதிரி நிதித்தியாசன நிலையை புரிந்து கொண்ட ஞானிகளும் யோகிகளும் தர்மமேக சமாதியில் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு சாதகனுடைய சாதனையினுடைய முழுமையான பழுத்த நிலையை வர்ணிக்கிறது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது ஒரு சாதகன் வந்து நல்ல நிதித்தியாசன நிலையை புரிந்து கொண்டு, நான் தான் அந்த தூய அறிவு ஆத்மா பிரம்மம் அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொண்டான்னா, அந்த நிலையில உண்மையா என்ன நடக்கும், அவன் நல்லா பக்குவம் அடைஞ்சிட்டான், பழுத்து விட்டான்னு அர்த்தம். அவன் தான் ஞானி. அப்போ அவன் ஞானத்துல பழுத்து விட்டான். அப்படி பழுத்து விட்ட நிலையை வர்ணிக்கிறது இந்த ஸ்லோகம் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ இதே ஸ்லோகம் அப்படியே மகாமிருத்யுஞ்ச மந்திரம், மகாமிருத்யுஞ்சம் என்ன சொல்றது, ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் குருவாரு கமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாமிருதாத் அப்படின்னு அருமையா ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா. இது என்ன சொல்ல வருது, ஒரு வெள்ளரி பழம் எங்கேயோ மரத்துல தொங்குறது கிடையாது, பூமியில படரக்கூடிய கொடி வகையை சார்ந்தது. ஒரு வெள்ளரி பழம் பூமியில கொடிகள் அப்படியே படரும் போது அந்த மண் பரப்புல அந்த நிலப்பரப்புல அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கும் அந்த வெள்ளரி பழம். அது அப்படியே பக்குவம் அடைஞ்சி அந்த காயா இருக்கிற அந்த வெள்ளரி காயானது அப்படியே பக்குவம் அடைஞ்சி வெள்ளரி பழமாகி பழுத்து விட்டா அந்த வெள்ளரி பழம் புடுங்கிக்கலாம் வேண்டியதில்லை. இப்ப மேல இருக்கிற மரத்துல இருக்கிற ஆப்பிளோ ஆரஞ்சு பழமோ என்ன ஆகும், பழுத்துட்டா அந்த கிளையிலிருந்து புடுங்கிட்டு கீழே விழும். ஆனா இந்த வெள்ளரி பழமும் அப்படி புடுங்கிட்டு விழ முடியாது, ஏன்னா ஏற்கனவே அது பூமியில ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது, அது போட்டது படுத்துக்கிட்டு இருக்கும் பூமியில. ஆனா அந்த வெள்ளரி பழத்துக்கு இது வரைக்கும் சத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த கொடி என்ன பண்ணும், அந்த காம்பு தானாவே விடுவிச்சுக்கும். அந்த வெள்ளரி பழத்திலிருந்து அந்த காம்பு என்ன பண்ணும்னா, ஓகே இந்த பழம் பழுத்தாச்சு, இனி இந்த பழத்துக்கு நான் ஒரு சத்தும் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பு தானாவே விடுவிச்சுக்கும். அப்படி அந்த காம்பு விடுவிச்சுக்கிட்டா அந்த பழம் வந்து முழுமை அடைந்து விட்டது. இன்னும் அதை எடுத்து நம்ம பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம், அந்த வெள்ளரி பழத்தை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்போ எப்படி அந்த பழம் பழுத்தா தானாவே காம்பு விடுபடுதோ அதே கான்செப்ட் தான் இங்க சொல்றாரு. இந்த நிதித்தியாசனம் சமாதி நிலையில் பழுத்து விட்ட ஞானிகள், தன்னை முழுமைப்படுத்தி கொண்ட உத்தமர்கள் அந்த நிலையை அடைந்து விட்டால் போதும், அவர்கிட்ட இருந்து தேவையில்லாத கர்ம பந்தங்கள் எல்லாம் தளர்கின்றன, அவர்களிடமிருந்து சுத்த தர்மம் வெளிப்படுகிறது. அப்ப இனிமேல் அவர்களுக்கு வெளியிருந்து எதுவும் தேவையில்லை, இவங்க தான் இனிமேல் பலனை கொடுக்க போறாங்க. அப்படிதான் ஞானிகள் வாழ்க்கை. அதாவது இப்போ இந்த வெள்ளரி பழம் எப்படி இதுக்கு முன்னாடி அந்த கொடியின் மூலமா நீர் வாங்கிட்டு இருந்தது, சத்துக்களை பெற்றுக்கொண்டே இருந்தது. அப்ப அந்த சத்துக்களை வாங்கி வாங்கி அந்த வெள்ளரி பழம் நல்லா வளர்ந்து பெருசாகி விட்ட பிறகு இனி அந்த வெள்ளரி பழத்துக்கு சத்து தேவையில்லை, கொடியினுடைய தொடர்பு தேவையில்லை என்று அது நினைக்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது கொடியானது தானாகவே விடுபட்டு விடுவது போல, இங்கு பழுத்த ஞானியினுடைய வாழ்க்கையில அவனுடைய கர்ம பந்தங்கள் எல்லாம் தானாகவே தளர்ந்து விடுகின்றன, தானாகவே அவனை விட்டு விலகி விடுகின்றன. அப்ப இப்படிதான் அவனை விட்டு எல்லாமே போயிடுங்க. அப்ப ஞானிக்கு வந்து எப்படிங்க அவனுடைய பாவம் எல்லாம் போகுமா, கர்மா எல்லாம் போகுமா, அவன் செஞ்ச அந்த பாவ பலன்கள் எல்லாம் யார் தீர்ப்பா, எப்படி தீர்ப்பா அப்படின்னா, ஞானம் வந்து விட்டால் போதும், அது அவன் பழுத்ததுக்கான அடையாளம். அப்ப அவன் பழுத்து விட்டான் என்றால் அவனுடைய பாவ கர்மாக்களும் புண்ணிய கர்மாக்களும் அவன் செய்த பந்தங்களும் தொடர்புகளும் எல்லாம் அவனை விட்டு தானாகவே விலகி விடுகிறது. அப்ப இப்படி தானாகவே விலகிறது தானே இங்க உண்மையான நிலை, அதுதானே ஞானிகள் அடைய வேண்டிய இலக்கு. அப்ப அப்படி தானாகவே விலகி விட்ட பிறகு ஞானியினிடத்துல எந்த பாவ கர்மாவும் கிடையாது, எந்த புண்ணிய கர்மாவும் கிடையாது. அப்ப ஞானியினுடைய நிலை எப்படி இருக்கும், அவர்கிட்ட பிராரப்தமும் கிடையாது, சஞ்சிதமும் கிடையாது, ஆகாமியமும் கிடையாது. இந்த மூன்று கர்மாக்களும் அவரை விட்டு விலகி விடுகிறது, அவர் தான் ஞானி. அப்ப அந்த ஞானியினிடத்துல எந்த கர்ம பந்தங்களும் இல்லை, ஆனால் அவரிடத்திலிருந்து சுத்த தர்மம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப அவரிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற சுத்த தர்மம் தான் அந்த வெள்ளரி பழத்தினுடைய சுவை, அதனுடைய பயன். அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றவன் எப்படி சாப்பிடுவான், நல்லா ருசியா இருக்கு, பழம் பழுத்து இருக்கு, அருமையான டேஸ்ட், நல்ல இனிப்பு அப்படின்னு அது எல்லாம் பெருமையா அதை பற்றி பேசிக்கிட்டே அந்த பழத்தை அவன் சுவைப்பது போல ஞானியை இந்த சமுதாயம் பயன்படுத்திக்கும். அப்ப ஞானி இப்படித்தான் இந்த உலகத்துக்காக வாழ்கிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். இதான் 60வது ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருளா நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த ஸ்லோகத்துல சாதனையினுடைய முழு பழுத்த நிலையை இந்த ஸ்லோகம் வர்ணிக்கிறது என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த தர்ம மேகம் என்ற உண்மை வந்து ரெண்டு விஷயங்களை இந்த இடத்துல சுட்டி காட்டுது. தர்ம மேகம் அப்படின்னா மேகம் மலையை வந்து தானாகவே முயன்று பொழிவதில்லை, அந்த மேகம் ஒன்று கூடிவிட்டால் தானாகவே மலை வந்துவிடும். அது மாதிரி இங்கு அந்த பொழிவு எப்படி எல்லோருக்கும் சமமாக பொழிகிறதோ, அப்படி அந்த மலை மேகமானது அப்படி ஒன்று கூடி மலை பொழியும் போது அது அப்படியே மேலிருந்து பார்த்து, இவங்கெல்லாம் நல்லவங்க, இவங்களுக்கு மட்டும் நான் மலை கொடுக்குறேன், இவங்கெல்லாம் கெட்டவங்க, இவங்களுக்கு போற இடத்தெல்லாம் மலையை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி மலை மேகம் அப்படி ஒரு முடிவு பண்ணுமா, மலை மேகம் அப்படிலாம் முடிவு பண்ணாது. மலை மேகத்தினுடைய வேலை என்னன்னா, மேகம் ஒன்று கூடி மலையை பொழிய ஆரம்பித்து விட்டால் அந்த மலை பொழிவானது நல்லது கெட்டது என்றெல்லாம் பார்க்காது, அது நல்ல நீர்நிலைகளிலும் பொழியும், சாக்கடை தண்ணியிலையும் பொழியும். அப்ப மலை நீரானது பூமியை நோக்கி வரும்போது, அடடா இந்த சாக்கடை தண்ணியில போய் நம்ம விழுவுறதா, நான் எவ்வளவு புனிதமா மேல இருந்து ஆகாயத்துல இருந்து அவ்வளவு பர்ஃபெக்டா வரேன், அப்ப என்னுடைய நீர் அப்படியே கையில பிடிச்சி குடிக்கலாமே, அப்படி புனிதமான நான் போய் சாக்கடை தண்ணியில விழுவுறதா, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மலை அந்த சாக்கடை தண்ணி ஓடுற இடத்துல கூவம் நதி ஓடுற இடத்துல மட்டும் நின்றுடுமா, கூவம் நதியில விழுந்தா வீணா போயிடுவேன், அதுக்கு பதிலாக நான் மற்ற இடத்துல விழுந்தா மற்றவருக்கு பயன்படுவேன் அப்படின்னு அந்த மலை மேகம் க கருதுமானால் நிச்சயமா அது நடக்காது. அப்ப மழை மேகத்தினுடைய தன்மை என்ன? எல்லோருக்கும் பொதுவாகவே பெய்யும், அதாவது நல்லது கெட்டதுன்னா அது பார்க்காது, ஏன்னா அது இடத்துல இருமைகள் கிடையாது. அது மாதிரி ஞானிகளும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த செயலிலே அதையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இங்க இருமைகள்ல சிக்க மாட்டாங்க. யாருக்கு தன்னுடைய விஷயத்தை கொடுக்கணுமோ அதை பார்த்து பார்த்தெல்லாம் கொடுக்கணுங்கிறது ஞானிகளுடைய போக்கு கிடையாது. அவர்கள் எல்லோருக்கும் பொதுவாகத்தான் கொடுப்பார்கள். பயன்படுத்தி கொள்பவர்கள் தான் அதை பார்த்து பார்த்து பயன்படுத்திக்குவாங்க. ஞானிகள் இடத்துல அந்த பேதமை கிடையாது. அப்ப அது போல சமாதியில் நிலைத்த சாதகன் தர்மத்தை அவனாக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் இருப்பிலிருந்து தர்மம் பொழிகிறது. அவன் பார்த்து பார்த்து நான் இதை செய்கிறேன், இதை செய்ய மாட்டேன் என்று என்றும் ஞானி தீர்மானிக்க மாட்டான். அப்போ அந்த ஞானிகளிடத்திலே வந்து இருமைகள் கிடையாது. நான் இதை வந்து உயர்ந்த விஷயத்தை இவருக்கு மட்டும்தான் கொடுப்பேன், இவருக்கு கொடுக்க மாட்டேன், இது நல்லது இது கெட்டது, இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படிங்கிற எந்த வேறுபாடுகளும் இல்லாத நிலையில இருக்கின்ற அந்த ஞானியினுடைய வாழ்க்கையில அவன் வெளிப்படுத்துகின்ற தர்மம் இருக்கிறது இல்லையா, அறம் என்று அர்த்தம். தர்மம்னா நம்ம ஏதோ அன்னதானம் பண்ற தர்மம் அல்லது காசு கொடுக்கற தர்மம் அப்படி நினைச்சிக்க கூடாது. அந்த ஞானியினுடைய வைபவம், அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அதை இந்த உலகத்துக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த வைபவத்துல ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, உரிமைகள் கிடையாது, அவரிடத்திலே அந்த பேதமை கிடையாது. ஆக தானாகவே அவரிடத்திலிருந்து அவருடைய இருப்பிலிருந்து அந்த தர்மம் மலை போல பொழிகிறது. வேறுபாடுகள் இல்லாத மலை போல அப்படின்னா என்ன அர்த்தம்? சாக்கடை தண்ணியா இருந்தாலும் மலை பொழியும், கங்கை நதியா இருந்தாலும் மலை பொழியும். அப்ப கங்கை புண்ணிய நதியில நான் விழுந்து புண்ணியமாகறேன், சாக்கடையில விழுந்து நான் அழுக்காகிறேங்கிற பேதமை மலை மேகத்தின் இடத்திலே இல்லாதது போல ஞானிகளிடத்திலும் இல்லை. ஆகவே இதற்கு பெயர் தர்ம மேகம் அப்படின்னு ஒரு அருமையான பெயரை இங்க சூட்டுறார் வித்யாரண்யர். அதுதான் இங்க இந்த செயலுடைய சாராம்சம். வர்சதி ஏஷ யதோ தர்மாமிருததாராக சகஸ்திர சகா. அப்ப இந்த இடத்துல அதை புரிய வச்சு அந்த தர்மாமிருதம் தாரனா நீர்த்துளி, அந்த மலை மேகத்திலிருந்து நீர்த்துளிகள் அப்படி பொழிகின்றன அப்படிங்கிற ஒரு அருமையான ஓமானத்தை இந்த இடத்துல சுட்டி காட்டுவது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ நாம் இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? நிதித்தியாசனம் அப்படின்னா ஞானம் வந்து உச்சம் அடைந்து விட்ட பிறகு நாம் செய்கின்ற தர்மம் வந்து செயல் அல்ல, அது நம்முடைய இயல்பு என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு? ஞானிக்கு. அதாவது ஞானி வந்து தன் உயர் பரிமாண நிலைக்கு வந்து விட்ட பிறகு அவன் ஏதோ தான் உலகத்துக்காக ஏதோ தர்ம காரியங்களை செய்கிறேன் அப்படிங்கிறனால அவன் செய்ய மாட்டான். அவன் இயல்பா தர்ம மேகம் மாதிரி மலையை பொழிவான். அதாவது அவனிடத்துல இருந்து உண்மையா இந்த உலகத்துக்கு எது கொடுக்கப்பட வேண்டுமோ அது கொடுக்கப்படும். அது வந்து இது நல்லது இது கெட்டது இது உயர்ந்தது தாழ்ந்தது என்று அவன் பார்க்க மாட்டான். ஏனென்றால் அவனிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற தர்மமானது செயல் அல்ல, அது அவனுடைய இயல்பு என்பதாக இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப நாம் இந்த இடத்துல நிதித்தியாசனத்துல என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நான் வந்து நல்லதை செய்ய தனித்துவமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை, முயற்சி செய்ய வேண்டியது இல்லை. என்னுடைய நானுங்கிற அகங்காரம் தளரும் போது, இப்ப நான் தான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாம செய்தால் தர்மம் தானாக பொழிகிறது அப்படின்னு புரிய வச்சிட்டாரு. இங்க பாயிண்ட் அதுதான். இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு செய்ய போய் இதை நான் தான் செய்யறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா அதுக்கு என்ன ஆகும்? பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது புண்ணியமாகவும் மாறலாம், பாவமாகவும் மாறலாம் இல்லையா? அப்ப அது நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஈகோவினால வரக்கூடிய செயல் விளைவுகள். ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த பாடத்தை படிச்சதுனால, இந்த அத்தியாத்ம ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இங்க நான் ஒண்ணு செய்யறதுக்கு இல்லை, இந்த உடலும் மனதும் அந்த ஆத்மாவின் கருவி, ஆகவே இதன் மூலமாக ஏதோ இந்த உலகத்துக்கு உபகாரமா பயன்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கும் போல் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நாம எந்த ஒரு நிலையும் இல்லாம நம்முடைய நிதித்தியாசன நிலையில நின்று கொண்டு நம்ம காரியம் ஆற்றினால் அந்த காரியத்துக்கு பலாபலன்கள் இல்லை. ஏன்னா அது பாவம் புண்ணியம்ங்கிற நிலை இல்லை. அந்த நிலையில நம்ம இடத்துல இருந்து தர்மம் தானாக வெளிப்படும். அப்ப மேகம் மலையை பொழிவது போல ஞானியினுடைய இருப்பிலிருந்தே அது இயல்பாக வெளிப்படுகிறது என்று நாம் இங்க நிதித்தியாசன நிலையை நடைமுறைப்படுத்திக்கணும். அப்ப நீங்கெல்லாம் இப்ப ஞானிகள் அப்படிங்கறத நடைமுறைப்படுத்துறது எப்படி? நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஈகோ இருக்கக்கூடாது. எதை வேணா செய்யுங்க, ஆனா அது இயற்கையினுடைய தர்மம், உங்களை வச்சு அது செய்யுது. அப்போ அது தானாகவே உங்க மூலமா வெளிப்படும். அது எதற்காக வெளிப்படுது, ஏன் வெளிப்படுகிறது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது நல்லதுக்காக வெளிப்படுதா கெட்டதுக்காக வெளிப்படுதா, அல்லது நல்லவர்களுக்காக வெளிப்படுதா கெட்டவர்களுக்காக வெளிப்படுதா, அதுவும் நமக்கு தெரியாது. ஞானியிடமிருந்து தர்மம் வெளிப்படுகிறது, அவ்வளவுதான். மேகக்கூட்டத்திலிருந்து மழை வெளிப்படுகிறது, அவ்வளவுதான். அந்த மழை வந்து நல்ல மழை கெட்ட மழை, அதில் வந்து இந்த நல்ல இடத்துல பெய்வது நல்ல நீர், கெட்ட இடத்துல பெய்வது கெட்ட நீர் அப்படிங்கிறதெல்லாம் நாம் தான் பிரித்து பார்க்குறோம். ஆனால் மலை மேகத்தின் இடத்திலோ மலை நீரின் இடத்திலோ அந்த பேதமை இல்லை. அதுபோல ஞானியின் இடத்திலே இது உயர்ந்தது தாழ்ந்தது, இவர்கள் உயர்ந்தவர்கள் இவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பேதமை இல்லை. அவர்கள் இயல்பாக தன்னுடைய தர்மத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்ட்டு இந்த செயலில் நம்ம பார்க்குறோம். இதுதான் நாமளும் நடைமுறைக்கு கொண்டு வந்துடணும். அப்போ நம்மை போன்ற சாதகர்களுக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மத்தை சாதனைக்கான கருவியாக மாற்றக்கூடாது. ஏன்னா அது பலன் நோக்கியதாக மாறிவிடும். அப்போ நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்யும்போது இதை செய்தால் எனக்கு நன்மை வரும் புண்ணியம் வரும் அப்படின்னு நினச்சி செஞ்சிங்கன்னா அது பலன் எதிர்பார்த்து செய்கிறதா மாறிடும். அப்போ இந்த நிலையில் நாம் வந்து எப்படி ஞானம் அடைய முடியும், அதன் சாத்தியம் இல்லை என்று சொல்கிறார். அப்போ நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும், பலாபலன் எதிர்பார்க்காம நம்ம கடமையை செய்யணும், பலன் தானாகவே வரும். அதுக்கு தான் பகவத்கீதை சொல்றது என்ன, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுதா. அது மாதிரி நாமளும் நமக்கு கொடுக்கப்பட்ட தர்மப்படி நம்ம வாழ்க்கையை வாழணும், ஆனா பலன் தானாகவே வரும். ஆனா பலனை நீங்க நோக்கி செய்யக்கூடாது. அதாவது இதை செஞ்சா எனக்கு புண்ணியம் வரும், இதை செஞ்சா எனக்கு பாவம் வரும் அப்படிங்கிற கருத்து வேறுபாடுகள் மனசுக்குள்ள விதைக்க கூடாது. விதைச்சிட்டா நீங்க அஜ்ஞானி, விதைக்காம செஞ்சீங்கன்னா ஞானி, இப்படி புரிஞ்சுக்குங்கன்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஞானத்தின் கணிகை அவசரப்படுத்தாமல் அது பழுத்த பின்புதான் தர்ம மேகம் உருவாகும் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க வந்து இப்போ ஞானப்பாதையில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்க முழுமையா பழுத்துட்டீங்களான்னு உங்களுக்கே தெரியும். அப்போ நீங்க முழுமையாக பழுத்து விட்டு பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா, அந்த வெள்ளரி பழத்திலிருந்து காம்பு தானாகவே விடுபட்டது போல உங்களிடத்துல இருந்து கர்ம பந்தங்கள் எல்லாம் விடுபட்டு விடும். அப்போதான் உண்மையா உங்களுடைய நிலைப்பாடு பழுத்து விட்டது என்பதற்கு அடையாளம். அப்போ ஒரு கனி பழுத்து விட்டால் தான் நமக்கு பலன் கொடுக்கும், அப்போதான் அது சாப்பிடுவதற்கு சுவையாக இருக்கும். ஆனால் அந்த கனி பழுப்பதற்கு முன்னாடி அதை நம்ம பறித்து விட்டா அது காயாக இருக்கும். ஆனால் அந்த காயானது பழுக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது, அது வெம்பி கூட போகலாம். ஏன்னா நாமளே பார்க்குறோம்ல, அவசரப்பட்டு ஒரு காயை பிச்சு வச்சிருப்போம், ஆனால் அந்த காய் பழுக்கும்னு பார்த்தா கடைசியில் அப்படியே வெம்பி போயிடும். ஏன் வெம்பி போச்சு, அது இன்னும் சரியாக ஊரில் பழுக்கிறதுக்கான பக்குவம் வர்றதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு பறிச்சிட்டோம். அப்போ அதனால் அந்த காய் வந்து நமக்கு பலன் கொடுக்காம, பழமாக மாறி பலன் கொடுக்காம வீணாக வெம்பி போகிற மாதிரி கூட நடந்துடும். அதனால் நம்ம எப்பயுமே தர்மப்படி வாழணும் அப்படின்னா அந்த ஞான பாதையை முழுமையாக்குற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஞானத்தை முழுமையாக நம்ம நிதித்தியாசன நிலையில் நிலை பெற்று கொண்ட பிறகு தான் இந்த உலகத்துக்கான உபதேசத்தையும் தொடங்கணும், நம்ம மூலமாக தர்மமும் வெளிப்படும் என்று இங்கே புரிய வைக்கிறார். அப்போ இங்கே பெருமை வராமல் கவனி அப்படிங்கிறார். நான் நல்லவன் என்ற எண்ணமே நாம் செய்ய வேண்டிய தர்மத்தை மாசுபடுத்தும் என்று சொல்றார். அதாவது இது சாதகனுக்கான உபதேச குறிப்பில் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்மளையே நாம வந்து மனித அறிவுக்குள்ள இருந்து பெருமைப்படுத்திக்க கூடாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, நான் வந்து இந்த ஆன்மீக பாதையில வரேன், நான் ரொம்ப நல்லவன், நான் நல்ல காரியங்கள் மட்டும்தான் செய்வேன், நான் செய்வதெல்லாம் புண்ணியம் அப்படி இப்படி இவங்களுக்குள்ளேயே மைண்ட்ல ஒரு தாட்டை வந்து இவங்க உருவாக்குவாங்க, இந்த மாதிரி சிந்தனைகளை வளர்த்துக்குவாங்க. அப்போ நான் நல்லவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர்கள்கிட்ட உருவானா கூட அது இவர்களுடைய தர்மத்தை கெடுத்து விடும் என்று சொல்றாரு. ஏன்னா நல்லவன் என்று சொல்கின்ற நீ வந்து நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரத்துக்கு உட்படுகிறாயப்பா. நீ நல்லவனா கெட்டவனாங்கிறத சமுதாயம் தான் சொல்லணும். நீ வந்து நான் நல்லவன் உன்னையே நீ பெருமைப்படுத்திக்கிட்டோ அல்ல உன்னுடைய மனதளவிலேயே நீ உன்னை புகழ்ந்துக்கிட்டோ செய்யக்கூடாது. அது உன்னுடைய பெருமையை வராம நீ கவனிச்சுக்கோ, அது தர்மத்தை மாசுபடுத்தி விடும் அப்படின்னு இங்கே உபதேச குறிப்பில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே நம்ம வந்து இந்த பாதையில் இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ளே பயணம் பண்ணும்போது இதை கண்டிப்பாக நம்ம நடைமுறைப்படுத்தணும். இதை நான் செய்கிறேனுங்கிற அகங்காரம் வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, நான் நல்லவன் அப்படிங்கிற மமதை வரக்கூடாது. ஏன்னா எல்லாமே மைண்டினுடைய பிளே, இங்கே எல்லாமே நம்மளை வச்சு அது செய்யுது அவ்வளவுதான், இங்கே நான் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு நாம் இந்த உலகத்துக்கு உபகாரமாக வாழ்ந்தோம் அப்படின்னாலே போதும், நமக்கு வேணுங்கிறத அது கொடுத்துடும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை இங்க புரிஞ்சுக்குங்க. எப்படி அந்த தர்ம மேகம் இருக்கு இல்லையா, அது அமைதியை பொழியும், சத்தம் இல்லாமல் விளம்பரம் இல்லாமல், ஆனால் எல்லோரையும் நனைய செய்யும். அப்ப நம்ம இந்த மலை மேகமானது அப்படியே மேல இருந்து எல்லா இடத்துலையும் நனைய செய்யுமோ, நீரால் எல்லா இடத்துலையும் நனைக்குமோ, அது போல ஞானிகளிடத்திலே அந்த அகந்தை இல்லாத அந்த வெளிப்பாடு அந்த தர்மமானது எல்லோரையும் நனைய செய்யும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முடிக்கிறார். இதுதான் 60வது ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருளா பார்க்கிறோம். அடுத்தது 61. அமுனா வாச நாஜாலே நிகி சேஷம் பிரவிலாபித்தே சமுளோன் மூலிதே புண்ணிய பாபாக்கிய கர்ம சஞ்சயே. இது ஒரு அருமையான ஸ்லோகம். இதுல என்ன சொல்றார் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த தர்ம மேக சமாதி இருக்கு இல்லையா, அதன் மூலமா என்ன நடக்கும்னா, நம்முடைய வாசனைகள் எனும் வலை இருக்கு இல்லையா, நம்மை சார்ந்திருக்கின்ற பூர்வ சம்ஸ்காரம் வாசனைகள் என்ன பண்ணும்னா, ஒரு சுவடும் இல்லாமல் முழுமையாக கரைக்கப்பட்டு விடும். ஞான நிஷ்டனா மாறி, ஞான நிஷ்டனா நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா, உங்க மூலமா செயல்கள் நடக்கும், ஆனா அந்த செயல்கள் பூரா உங்களுடைய கர்ம வாசனைகளாக இருக்காது, அது ஞானத்தின் வாசலாக வெளிப்பட்டோம், இந்த உலகத்துக்கு உபகாரமா அது நடைமுறைக்கு வந்துடும். அப்படி வந்து நீங்க விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய வாசனை சுவடுகள் எல்லாம் முழுமையாக கரைந்து போகும். அப்ப என்ன ஆகும், பாவம் புண்ணியம் என்று அழைக்கப்படுகின்ற உங்களுடைய சம்ஸ்கார பதிவுகள் எல்லாம் தானாகவே அந்த வேர் அழிக்கப்பட்ட மரம் போல பட்டுவிடும் அப்படிங்கிறாங்க. அருமையா இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. எப்படின்னா, இப்போ ஒரு மரத்தினுடைய ஆணி வேரை நீங்க வெட்டிட்டீங்க அப்படின்ட்டா, அந்த மரமானது என்ன பண்ணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாடி பட்டு போயிடும். அதனுடைய மூலத்தையும் நீங்க கை வச்சு அதை அழிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த மரம் அதுக்கு மேல வளராம என்ன ஆயிடும், இருந்த இடம் தெரியாம அப்படியே பட்டு கீழே விழுந்துடும். அப்ப அது மாதிரி இங்க நீங்க வந்து இந்த அத்யாத்ம ஞான பாதைக்குள்ள பயணம் பண்ணி நீங்க ஒரு ஞானியா பிரகாசிக்க ஆரம்பிச்ச மறு வினாடி உங்க மூலமா இந்த உலகத்துக்கு உபகாரமான செயல் விளைவுகள் நடக்கும். அதுக்கு தான் தர்ம மேகம் சமாதி என்று பெயர். அந்த நிலையில நீங்க இந்த உலகத்துக்கு நிறைய தர்மங்களை கொடுப்பீங்க. அந்த தர்மம் எப்படி, நான் தருகிறேன் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாம உங்க மூலமா அது வெளிப்படும். ஆனா அது பொதுவானதாக இருக்கும், அது இவங்களுக்கு தான் கொடுக்கணும் இவங்களுக்கு தான் கொடுக்க கூடாதுங்கிற அந்த பேதமை இருக்காது, உரிமைகள் இருக்காது, அது ரியலா இருக்கும் இல்லையா. அவன் தானே உண்மை ஞானி. அதாவது உண்மை ஞானி இடத்துல உபகாரம் மட்டும்தான் இருக்கும், அவன் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்க மாட்டான். ஆனா போலி ஞானிகள் என்ன பண்ணுவான், கமர்சியல் ஆக்கிட்டு காசு பண்ணுவான். அவன் ஞானின்னு சொல்லிக்குவான், அவன் ஞானி கிடையாது, அவன் நான் இந்த உலகத்துக்கு ஏதோ உபதேசம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி, இதுக்கு இவ்வளவு கட்டணம் கொடுங்க, பாருங்க இப்படி ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன், இந்த கிளாஸ்க்கு 5000 ரூபா ஃபீஸ் ஒவ்வொருத்தருக்கும், யாரெல்லாம் வந்து கலந்துக்கிறீங்க வாங்க அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து அவன் ஒரு உபதேசத்தை கொடுக்குறான் அப்படின்னா, அவன் வந்து கமர்சியல் சாமியார், அவன் உண்மையான ஞானத்தை அடைந்தவன் கிடையாது. ஏன்னா ஞானிகளுக்கு வந்து என்ன தேவை, அவங்க கிட்ட இருந்து வைபவம் வெளிப்படுமே தவிர இன்னொருத்தக்கிட்ட பணம் வாங்கி தான் அவங்க ஞானத்தை கொடுக்கணுமா என்ன. வேதம் வந்து ரொம்ப தெளிவா நம்ம ஞானிகளுடைய நிலைப்பாடை விளக்கும். ஞானிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரதிபலனும் அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை, ஏன்னா அவர்களிடத்திலிருந்து தான் எல்லாம் வெளிப்படும். இன்னொருத்தரிடமிருந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு அவங்க கேட்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் தானாகவே வரும், அதுதான் அவங்களுடைய வைபவம். அப்போ அப்படிப்பட்ட நிலையில ஞானிகளுடைய வாழ்க்கையில அவர்களுடைய கர்மங்கள் எல்லாம் கரைந்து விடும். என்னென்ன கர்மம், ஆகாமியம் பிராரப்தம் சஞ்சீதம், மூன்று கர்மங்களும் கரைந்து காணாமல் போகும். ஆனால் அவர்களும் இந்த உலகத்துக்கே மலை பொழிகின்ற மேகம் போல மாறி தர்ம மேகத்தின் மூலமாக தர்மத்தை கொடுப்பார்கள், அறத்துடன் வாழ்கின்ற வாழ்க்கை முறையை காட்டி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஞானிகளுடைய வாழ்க்கையில பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, எல்லாம் கரைந்து காணாமல் போகும். அப்ப அப்படிப்பட்ட பாவ புண்ணியங்கள் எல்லாம் கரைந்து போன நிலை எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு மரத்தினுடைய வேர் அடிபட்டு விட்டால் எப்படி அந்த மரம் வாடி இருந்த இடம் தெரியாமல் பட்டு போகுமோ, அது போல ஞானிகளிடத்தில் இருக்கின்ற பாவமும் புண்ணியமும் இருந்த இடம் தெரியாமல் பட்டு போகும். அவர்களுக்கு எந்த பாவ கர்மாவும் இருக்காது, எந்த புண்ணிய கர்மாவும் இருக்காது, அவர்களுக்கு சஞ்சித கர்மாவும் கிடையாது. அந்த சஞ்சித கர்மா இருந்தா தானே அவங்க மறுபிறவிக்கு வருவாங்க. இப்ப நம்ம எல்லாம் வந்து ஏன் மறுபிறவிக்கு வரோம், இந்த பிறவியில நம்ம ஏதோ பிராரப்த கர்மாவை முடிச்சுக்கிட்டு, இல்லைங்க நான் நல்லா ஒழுக்கமா தான் வாழ்ந்தேங்க, ஆகாமிய கர்மா கூட நான் சேர்த்திக்கலிங்க அப்படின்னு சொன்னாலுமே, ஏற்கனவே செய்த பாவ புண்ணிய மூட்டை இதுல சஞ்சித கர்மா பேலன்ஸ் இருக்குல்ல, அப்ப அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம மீண்டும் ஒரு பிறவி எடுத்துருவோம். அப்ப நம்ம இங்கிருந்தே சஞ்சீத கர்மாவை அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். அதுக்கு நீங்க என்னவாகணும், ஞானி ஆகணும், இதை தவிர வேற வழியே கிடையாதுங்கிறத இங்க திடமா புரிய வைக்கிறாரு இங்க வித்யாரண்யர். அதுதான் தத்துவ விவேகம்னு பேரு. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தத்துவ விவேகம். அப்ப நம்ம இந்த இடத்துல இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து உங்களுடைய கர்ம பலன்களை எரிக்கணும்னா ஞானத்தால தான் எரிக்க முடியும், கர்மத்தினால எரிக்க முடியாது. நீங்க அதை விட்டுட்டு நான் தலைகளா நின்னா என் பாவம் போயிடுமா, நான் இங்கிருந்து இமயமலைக்கு போயிட்டு வந்தா எனக்கு புண்ணியம் வந்துருமா, அல்லது இந்த கோயிலுக்கு போனா எனக்கு பாவம் கழிஞ்சிருமானா, அதெல்லாம் கழியாது. அது ஜோசியர்கள் சொல்றதுனால வேணா நீங்க போயிட்டு வரலாம், ஆனா அதுக்கெல்லாம் உத்தரவாதம் கிடையாது. அது ஜோதிடர்களுக்கே தெரியாது. ஏன்னா ஜோதிடர்கள் வந்து ஜோதிட சாஸ்திரத்தின்படி தான் அவங்க ஜோதிடம் சொல்லுவாங்க. இங்க வேத சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீயே அது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உண்மை நிலையை நமக்கு காட்டி கொடுக்குது இல்லை, அதுதானே நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. எதை தேடுகின்றாயோ அந்த தேடும் பொருள் நீ. அப்போ எங்கிட்டயே எல்லாமே இருக்கிற ஒரு வைபவத்துக்கு போகாம நான் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து போவது ஒரு அஜ்ஞானம், அறியாமை அப்படிங்கிறத இந்த அத்தியாத்ம ஞானம் நமக்கு புரிய வைக்குது. அப்ப அங்கதான் நம்ம மாறிக்கணும். அதை எப்படி நம்ம நடைமுறையில புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நீங்க எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்ற ஒரு மிகப்பெரிய ராஜான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ராஜா, ராஜ்யத்தை ஆளுகின்ற ஒரு எம்பரரா நீங்க இருக்கிறீங்க. அப்ப அப்போ எம்பரர்னா உங்ககிட்ட என்ன பவர் இருக்கும், இந்த ராஜ்யமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கும், அதனுடைய கஜானாவே உங்க கண்ட்ரோல்ல இருக்கும், மக்கள் எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருப்பாங்க. அப்ப இவ்வளவு ஒரு வைபவத்தோடு இருக்கிற நீங்க வந்து தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்காம ஒரு சராசரி மனிதனா மாறி வெளியே போய் ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பணக்காரங்கிட்ட பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார், ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எவ்வளவு ஒரு கேவலமா இருக்கும். அது மாதிரி இங்க வந்து சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா, நீ எல்லா வைபவமும் பொருந்திய அந்த பிரம்மம், நீ அந்த ஆத்மா. ஆனா நீ என்ன நினைச்சுக்கிட்ட, தன்னை ஆத்மான்னு நினைக்காம தன்னை இந்த உடலா பாவிச்சுக்கிட்டு, தன்னை மனிதனா பாவிச்சுக்கிட்டு, நான் ஒரு அல்பன் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையில நீ கீழ்நிலை பிறவிக்கு வித்திடுவதற்கான வழியை வகுத்துக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்ப உன்னுடைய திறமை உனக்கு தெரியல, உன்னுடைய சக்தி உனக்கு தெரியல, உன்னுடைய பவர் உனக்கு தெரியல. அப்ப நீ சராசரி மனிதனா வாழ்ந்துகிட்டு ஏதாவது வழி சொல்லுங்கன்ட்டு யார யாரையோ போய் கேட்டுக்கிட்டு எனக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, என் வாழ்க்கையில கஷ்டம் நீங்கிறதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப, அப்படி நீ கேட்டு போனா அவங்கள அவங்களுக்கு தெரிஞ்சது தானே அவங்க சொல்ல முடியும். அப்ப ஒரு ஜோதிடர் கிட்ட போனா அவர் என்ன சொல்லுவாரு, இப்ப உனக்கு சனி தசை நடக்குது, நீ சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாம்பாரு. ஒருத்தர் கேது தசை நடக்குது, நீ அங்க போயிட்டு வாம்பாரு. இப்படியே ஒரு கோயில் கோயிலா சுத்துறதுனால நமக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால புண்ணியம் வந்துருமா, நம்முடைய பாவம் தீந்துருமானா, அது ஜோதிட சாஸ்திரத்தின் படி வேணா அப்படி இருக்கலாம். ஆனா ஆத்ம ஞானத்தின் படி இங்க நீங்களே எல்லா சக்தியும் பொருந்தியவனா இருக்கிறதுனால அந்த அத்தனை கோள்களும் உங்களுக்குள்ள இருக்குல்ல, அத்தனை கோள்களும் உங்களுக்குள்ள இருக்கு. அதை ஆட்டி படைக்கின்ற, ஆதிக்கம் செலுத்துகின்ற ராஜாவே நீங்க தானே. ஆனா நீங்க அதை தெரியாம அவங்களுக்கு கீழே நீங்க அடிமையா வாழ ஆசைப்பட்டா அது யார் பொறுப்பு, நாம தான் பொறுப்பு. அதைதான் இங்க புரிஞ்சுக்க சொல்றாரு. இந்த இடத்துல வந்து ஞானிகளுக்கு மிகப்பெரிய உபதேசமே என்னன்னா, ஞானியினுடைய வைபத்துல இந்த உலகம் தர்மத்தை சந்திக்கும், ஆனா அஜ்ஞானிகள் வந்து இந்த மாதிரி வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு விவரம் தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கர்ம பந்தம் அழியாது, அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறவி சக்கரத்துல சுத்துவார்கள், அவர்களுக்கு பிறவி உண்டு. ஏன்னா அவங்க சஞ்சித கர்மாவை அழிக்கலையில, சஞ்சித கர்மாவை அழிக்கலைன்னா உங்களுக்கு அடுத்த பிறவிக்கு உண்டான பலாபலன்கள் அதுல இருக்கும். அப்ப அதை தூக்கிட்டு மீண்டும் ஒரு பிறவிக்கு நீங்க வந்து அதனுடைய பாவ புண்ணியங்களை நீங்க வாழ்ந்துதான் ஆகணும். அப்ப உங்களுக்கு பாவம் புண்ணியம் என்பது முழுவதுமாக எரிக்கப்பட வேண்டும், முழுவதுமாக கரைக்கப்பட வேண்டும் அப்படின்னா ஞானி ஆவதை தவிர வேறு வழியே கிடையாதுங்கிறத இந்த செயலில் புரிஞ்சுக்கணுங்க. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், தர்மமேக சமாதியில் நிலைத்த சாதகனுக்குள்ள இதுவரை செயல்களுக்கு உண்டான தூண்டுகோளாக இருந்த வாசனைகள் என்கின்ற மறைமுகமான வலை முழுமையாக கரைந்து விடுகிறது. அதனால் புண்ணியம் பாவம் என்று பிரித்து எண்ணப்படுகின்ற கர்ம குவியல்களும் மேல்மட்டத்தில் அல்ல, அதன் அடிப்படை வேர் உட்பட முழுமையாக அகற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான விளக்கம் தாங்க இந்த செயல். இந்த செயலினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, தர்மமேக சமாதி அப்படின்ட்டாரு. அப்ப நீங்க எந்த இடத்துக்கு வரணும், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற நிதித்தியாசனத்துக்கு வரணும். யோக வாழ்க்கையில் அதுக்கு வந்து தர்மமேக சமாதின்னு பேரு. தர்ம மேகம்ங்கிற வார்த்தையை வந்து இங்க வித்யாரியர் யோக சூத்திரத்தினுடைய அடிப்படையில் ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, இங்க தர்ம மேகம் அப்படின்னா அந்த மேகம் வந்து எப்படி பிரதிபலன் எதிர்பார்க்காம மலையை பொழியுமோ அது போல ஞானிகளிடத்திலிருந்து தர்மம் வெளிப்பட்டு கொண்டிருக்கோம்ங்கிறத ஒரு ஓமானமா சொல்றதுக்காக தர்மமேக சமாதின்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அப்ப நாம இங்க நிதித்தியாசன நிலையில் நிலைத்த சாதகனுக்கு அல்லது யோக வாழ்க்கையிலே வாழுகின்ற தர்மமேக சமாதியில் இருக்கின்ற சாதகனுக்கு அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா யோகம் ஞானம் என்பது வேறு வேறு கிடையாது, அந்த பரிமாணங்கள் தான், புரிதலினுடைய மேம்பாடு தான். அப்ப அந்த நிலையில இதுவரை செயல்களுக்கு தூண்டுகோளாக இருந்த வாசனைகள், நான் இதை செய்யற அதை செய்யற இப்படி செய்ய போறேன் அப்படி செய்ய போறேன் அப்படின்னு உங்களுடைய சம்ஸ்காரங்கள் வாசனைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாம் எப்படி மறைமுகமான வலை எப்படி முழுமையாக கரைந்து விடுகிறது அப்படின்னா, இங்க புண்ணியம் பாவம் என்று பிரித்து காணப்படுகின்ற கர்ம குவியல்கள் எப்படி ஒரு மரத்தினுடைய வேர் அடிபட்டா அந்த மரம் முழுமையாக அகற்றப்படுகிறதோ அது போல ஞானியினிடத்திலே இருந்து இந்த கர்ம குவியல்கள் அகற்றப்படுகின்றன. இருக்கிற விஷயம்தான் இங்கே இடத்துல ரொம்ப ஆழமாக நமக்கு புரிய வைக்கிறாருங்க. அப்போ அடுத்தது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு கர்ம நாசம் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை ரொம்ப நுண்ணியமாக விளக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நமக்கு நீங்கள் நிறைய பேருக்கு கேள்வி கேட்கலாம், என்னுடைய பாவ கர்மா தீரத்துக்கு வழியே கிடையாதுங்களா, நான் வந்து வாழ்க்கையில் வந்து இந்த கர்மத்தை எல்லாம் கழிச்சுக்கிட்டு நான் பிறவா பெருநிலையை அடைவதற்கான வழியே கிடையாதுங்களா அப்படின்னு யாரெல்லாம் கேள்வி கேட்குறீங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்லோகம் தான் வழிகாட்டிங்க. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே கர்ம நாசம் எவ்வாறு நிகழ்கிறது என்றால், ஒரு சாதாரண மனிதன் மிகப்பெரிய ஞானியாக மாறுவதில் தான் நிகழ்கிறது என்று ஒரு நுண்ணிய நிலையில விளக்குகிறது என்று நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ இங்கே கர்மம் வந்து தனித்து இயங்குவதில்லை, அதற்கு அடிப்படையான வாசனைகள் மூலமாக இயங்குகின்றன. அப்போ வாசனைகள் இருந்தால் அவனிடத்திலே செயல்கள் எழுந்திருக்கும், செயல்கள் இருந்தால் கர்ம பலன்கள் தொடரும். அப்போ இந்த கர்மமேக நிலையிலே, அதாவது இந்த தர்மத்தை செய்கின்ற நிலையிலே, கர்மத்திலே அவன் உண்மையா சமாதியிலே அகங்கார அடையாளம் கரையும் போது, அதாவது இப்போ ஒரு ஞானியான பிறகு அவனுக்கு என்னன்னா, நான் செய்கிறேன்கிற அகங்காரம் இல்லை, இந்த உடலையும் மனதையும் ஊடகமாக வைத்து பிரம்மம் செய்கிறது, ஈஸ்வரன் நிகழ்த்துகிறான் இந்த காரியத்தை அப்படிங்கிற நிலையில இங்க இயக்கம் இருக்கும். அப்ப ஞானியனுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, இந்த உடலையும் மனதையும் தனக்கான ஊடகம் என்பது போல பார்ப்பான் அவன். அந்த உடம்பு நான் அப்படின்னு என்னைக்குமே அபிமானம் வைக்க மாட்டான். ஞானியை பொறுத்த வரைக்கும் இந்த உடலும் மனசும் எனக்கான ஊடகம், ஊடகம்னா எனக்கான கருவின்னு அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த கருவியை கொண்டு இந்த உலகத்துல அவன் கையாளுவான், காரியங்களை செய்வான். ஆனா அதனால வரக்கூடிய சாதக பாதகங்கள், பாவம் புண்ணியம், நல்லது கெட்டது எதுவுமே அவனிடத்தில் தங்காது. ஏனென்றால் அவன் அதை கருவியாகத்தான் வச்சிருக்கிறான், அவன் அந்த கருவிக்குள்ள போய் மாட்டவே இல்லை, அவன் கருவிக்கு வெளியே இருக்கிறான். அதை எப்படி நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம்? இப்ப நீங்க வந்து ஒரு வீட்டுல வச்சிருக்கிற ஒரு ஸ்க்ரூவை கழட்டணும், அப்ப நீங்க ஸ்க்ரூவை வந்து கையில் இருக்கிற நகத்துல கழட்டினா நகம் கிழிஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் நகத்தை வச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா நகம் வந்து அப்படியே பெண்ட் ஆகும், அப்புறம் நகம் அப்படியே உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி நகத்தில் கழட்ட வேண்டாங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு வந்து ஸ்க்ரூ டிரைவர் மூலமாக கழட்டுறீங்க. இப்போ அந்த செயலை செய்கிறது ஸ்க்ரூ டிரைவர் தான், ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கிறீங்க. அப்போ ஸ்க்ரூ டிரைவருங்கிறது ஒரு டூலு, ஆனால் அந்த டூலை வச்சு செயல் செய்கிறது நீங்கள். அது மாதிரி பிரம்மம் என்பது இருக்குது, அது வந்து உங்களை ஊடகமாக ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி பயன்படுத்தி இந்த உலகத்துக்கு வேலை செய்யுதுங்க. அப்ப நீங்க இதை டூலுங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்க வந்து நான் அந்த பிரம்மத்துக்கு ஒரு கருவி, அவ்வளவுதான். அந்த கருவியை கொண்டு அது இந்த வேலையை செய்யும். ஆனா அது ஏன் செய்யுது, எதுக்கு செய்யுது, எதுக்காக அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணணும், எதுக்காக அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணணும், அந்த ஸ்க்ரூ டிரைவரை கையாளுகின்றவருக்கு தான் தெரியும். அவரு தான் மெக்கானிக், அவருக்கு தான் அந்த ஸ்க்ரூ ஏன் கழட்டணும், ஏன் டைட் பண்ணணும், அது அவருக்கு தான் தெரியும். அவரு தான் மெக்கானிக், அவர் ஸ்க்ரூ டிரைவரை டூலா யூஸ் பண்றாரு. அது மாதிரி பிரம்மத்துக்கு தான் தெரியும் இது ஏன் செய்யணும், ஏன் செய்யக்கூடாதுன்ட்டு. ஆனால் நாம் வந்து டூலு, அப்போ நம்மளை வச்சு அது செய்யுது. அப்போ இது செய்கிறது நல்லதா கெட்டதா, அது மரம் லூஸ் ஆகுதா டைட் ஆகுதா நமக்கு தெரியாது, அவர் செய்கிறத நம்ம செய்கிறோம். அப்போ இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் நான் செய்கிறேனுங்கிற அடையாளத்தை தான் இழந்துடுவீங்க. அப்போ இங்கே எல்லாம் அது செய்கிறது. அப்போ ஸ்க்ரூ டிரைவர் பெருமை கொண்டாட முடியாதுல்ல. அந்த ஸ்க்ரூவை அவர் கழட்டி எடுத்த பிறகு அந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து நான் தாங்க இந்த ஸ்க்ரூவை கழட்டினேன் அப்படின்னு சொல்லுமா? நிச்சயமாக அந்த ஸ்க்ரூ டிரைவர் தான் கழட்டுது, ஆனால் தனியாக கழட்ட முடியாது. அது பின்னாடி இருக்கிற அவருடைய சக்தியினால, அந்த மெக்கானிக்கனுடைய சக்தியினால கழட்டுது. ஆனால் நான் தான் கழட்டுனங்கிற பெருமை ஸ்க்ரூ டிரைவருக்கு கிடையாது, ஏன்னா அதை கழட்டினவர் மெக்கானிக். அது மாதிரி இங்கே ஆத்மா இங்கே நம்மை இந்த பாடி மைண்டை ஊடகமாக வச்சு இங்கே ஒரு காரியத்தை செய்யுது. ஆனால் அது நாம் தான் செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்காம இருந்தால் போதும், ஸ்க்ரூ டிரைவர் நான் தான் செய்கிறேன்னு நினைக்காம இருந்தால் அந்த பலன் வந்து அந்த கழட்டின மெக்கானிக்கு போய் சேருவது போல, இங்கே நான் தான் செய்கிறேங்கிற அகங்காரம் அமகாரம் நம்ம இடத்துல இல்லாவிட்டால் இதனுடைய பலாபலன்கள் அந்த பிரம்மத்துக்கே போயிடும். அப்போ நமக்கு இங்கே எந்த பாதிப்பும் இல்லை இல்லையா, அப்போ தான் நமக்கு கர்ம பலன் இருக்காதுங்க. அப்போ இங்கே நம்ம எதற்காக வந்தோம், நம்முடைய பர்பஸ் என்ன, எந்த இடத்துல நம்மளை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல நம்மளை யூஸ் பண்ணக்கூடாது, இது எல்லாமே எஜமான் முடிவு செய்வார், அந்த ஸ்க்ரூ டிரைவரை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற மெக்கானிக் முடிவு செய்வார். அது மாதிரி இங்கே பிரம்மம் இறைவன் முடிவு செய்வான் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஆழமான உண்மைங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே பாவம் புண்ணியம் எதுவுமே நமக்கு சேராது. ஏற்கனவே இருக்கிற பாவ புண்ணியங்கள் எல்லாம் அந்த ஞானத்தினாலே அழிக்கப்பட்டு விடும். அப்போ வேர் அருந்தால் எவ்வாறு அந்த மரம் தானாக வாடி விடுகிறதோ, அதுபோல ஞானம் என்பது அந்த கர்மத்தை எல்லாம் எரித்து விடுகிறது. அப்போ கர்மத்தினுடைய மூலத்தை அழித்து விடுகிறது என்று பார்க்க முடிகிறது. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நடைமுறைப்படுத்திக்கணுங்கிறத இங்கே பார்க்குறோம். அப்போ நிதித்தியாசிரமம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் செயல்களின் பின்னால் இருந்த பழைய வாசனைகள் தளரும் போது புண்ணியம் பாவம் என்ற கணக்கும் தானாக வலிமை இழக்கிறது. நான் அவற்றை அழிப்பதற்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை. அவற்றை தாங்கிய அடையாளமே கரைந்து கொண்டிருக்கிறது என்பதை அமைதியாக கவனிக்கிறேன். இப்படி தாங்க நாம் நிதித்தியாசனம் பண்ணணும். இங்கே நான் ஒன்றும் செய்கிறது இல்லை, என்னை வச்சு அது செய்யுது, எனக்கான ஞானத்தை அதுவே கொடுக்குது, ஏன்னா அதுவே உள்ள அறிவாக மலருது. அப்போ இங்கு எல்லாம் அதனுடைய வைபவத்திலே நிகழுது. இந்த மனசும் உடலும் அதற்கான ஊடகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டா அவ்வளவுதான், எல்லாம் அது பார்த்துக்கும். அப்படிதான் ஞானிகளுடைய வாழ்க்கை. அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னா, ஒரு சாதகன் வந்து அவனுடைய வாசனைகளை அடக்க முயற்சிக்க கூடாது. அவனா வாசனைகளை நான் அடக்கிறேன்னு சொல்லி அடக்க முயற்சிக்க வேண்டியதில்லை. அப்படி அடக்க முயற்சி பண்ணா என்ன ஆகும்னா, அந்த அடக்குகிறேன் என்று அவன் ஏதேனும் ஒரு செயலை செய்கின்றான் இல்லையா, அது இன்னொரு வாசனையாக உருவாகிவிடும். ஆகவே நானாக அடக்க வேண்டும் என்ற அந்த நிலைக்கு நீங்க போக வேண்டாம். ஏன்னா நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத நீங்க அந்த ஈஸ்வர நியதிக்குள்ள போயிட்டீங்கன்னா அது உங்களை வச்சு செய்யும். அது நல்லதா கெட்டதாங்கிறத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அது என்னுடைய வாசனையா இல்லாடி சம்ஸ்காரமாங்கிறத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையா அது வாழும் அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அதைதான் இங்கேயும் சொல்றாங்க. அப்ப இதை புரிஞ்சுக்கணும். அப்ப புண்ணிய பாவ கணக்கில் சிக்காதேங்கிறாரு. ஏன்னா அந்த கணக்கே அகங்காரத்தை உயிர்ப்பிக்கும். அப்ப எதனால புண்ணிய பாவ கணக்கில் சிக்காதேன்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நான் இதை செஞ்சா புண்ணியம், இதை செஞ்சா பாவம் அப்படிங்கிற இருமை எண்ணம் நமக்குள்ள வரவே கூடாது. அப்படி வர்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துக்கு போனால் புண்ணியம் வருது, இவருக்கு அன்னதானம் பண்ணால் எனக்கு புண்ணியம் வருது, இந்த இடத்துக்கு போனால் என் பாவம் தீருது அப்படின்னு நம்ம ரெண்டு விஷயங்களுக்குள்ளே போய் சிக்கிறோம். இங்கே ஒன்றும் நீங்கள் பாவத்தை தீக்கவும் வேண்டாம், புண்ணியத்தை சேர்த்தவும் வேண்டாம். நீங்கள் ஒன்றுமே இங்கே செய்யலை. உங்களை வச்சு அது செய்யுதுங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டால் போதும், தானாகவே உங்கள் பாவ புண்ணியங்கள் காணாமல் போகும். நீங்க போய் பாவ புண்ணியத்தை தீக்கிறதுக்கு தான் இங்க எந்த வழியும் கிடையாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, சாதகனுக்கான உபதேசத்துல உள் மாற்றத்தை நம்புங்கிறாரு. உன்னுடைய உள்ள நடக்கக்கூடிய மாற்றத்தை நம்பு. வெளிப்படையான பழக்கங்கள் உடனே மாறாமல் இருக்கலாம், ஆனால் வேர் தளர்ந்து விட்டது. அந்த வெளியே இருக்கிற பழக்க வழக்கங்கள் மாறுவதற்கான அந்த ஆணி வேர் அசைக்கப்பட்டு விட்டது. அப்ப தானாகவே நீங்க உள்ள நடக்கக்கூடிய உள் நோக்கி திரும்புனீங்கன்னா வெளியே வந்து உங்களுக்கு தேவையில்லாத அந்த வாசனைகள் பழக்கங்கள்லாம் உங்களை விட்டு தானாகவே நீங்கிவிடும். அப்போ இந்த நிலையை நீங்கள் நடைமுறையில் கொண்டு வந்துருங்கன்னு சொல்கிறாரு. கர்ம நாசம் அமைதியாக நடக்கும். நீங்கள் ஏற்றி வைத்து கொண்ட சஞ்சித கர்மா, கொண்டு வந்த பிராரப்த கர்மா எல்லாமே தானாகவே நாசமாகும். இதனால் நீங்கள் ஞானத்தை அடைவதனால, அப்போ அந்த நிலையில் இங்கே எதுவுமே இல்லை. எல்லாம் அந்த ஞானத்தினாலே அந்த விதையானது எரிக்கப்பட்டு விடுகிறதுன்னு சொல்றார். அப்படி எரிக்கப்பட்ட விதையானது மீண்டும் முளைக்காது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு விதையானது எப்பொழுது மீண்டும் விளைச்சல் ஆகும், அது நல்லா இருந்தா, ஆனா அது எரிக்கப்பட்டு விட்டா அது விளைச்சல் ஆகாது. அப்ப ஒரு விதை வந்து எரிக்கப்பட்டு விட்டால் அது மீண்டும் வளராது. அப்படிதான் இங்க ஞானிகள் வந்து ஞானத்தினாலே தன்னுடைய கர்மத்தை எரித்து விடுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அடுத்தது 62, மொத்தம் வந்து 65 ஸ்லோகத்தோட இந்த தத்துவ வேகம் முடிவடையுதுங்க. அநேகமா இன்னைக்கு முடிச்சிடலாம், கொஞ்சம் இன்னொரு 6 நிமிஷம் இருக்கு, முடிச்சிட பாக்குறேன். 62, வாக்கியம் அப்ரதீபத்தம் சத் பிராக் பரோக்ஷாவ பாசிதே கராமலக்கவத் போதம் அபரோக்ஷம் பிரசூயதே. இந்த 62வது ஸ்லோகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே மறைமுகமாக அதாவது பரோட்சமாக மட்டுமே தோன்றியிருந்த உண்மையை பற்றிய எந்த தடையும் இல்லாது புரியப்பட்ட வேத வாக்கியம் உங்களுடைய கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற நெல்லிக்காய் போல உடனடியாக புலப்படும் உண்மையான அறிவை உண்டாக்குகிறது அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தை புரிய வச்சிட்டார். உள்ளங்கை நெல்லிக்கனி போல நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல வார்த்தை, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இப்ப நீங்க நெல்லிக்கையை வந்து உள்ளங்கையில வச்சுக்கிட்ட பிறகு உள்ளங்கையில நெல்லிக்கை இருக்குங்கிறது வேற யாராவது வந்து காட்டி கொடுக்கணுமா? உங்களுக்கே தெரியும், நெல்லிக்காய் தான் வச்சிருக்கிறேன், அது என்னுடைய கையில தான் இருக்கு, அதை நான் பார்த்துட்டு தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியுமோ அது போல இங்கு ஏற்கனவே அஜ்ஞானத்தினால உங்களுக்கு புரியாம இருந்த இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் வேத விஷயங்கள் எல்லாம் அல்லது நீங்க பரோட்சமா புத்தக அறிவா ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிற விஷயங்கள் கூட தூய்மை நிலையை அடையும் போது தானாகவே உள்ளங்கை நெல்லிப்பனு போல அது உங்களிடத்துல இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு உண்மையான விஷயத்தை இங்க புரிய வைக்கிறாருங்க. அது எப்படி நாம் இந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இதுவரை வந்து நான் வேத விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆத்ம உண்மை வந்து மறைமுகமாக தான் இருந்தது. ஏன்னா நீங்கள் வந்து கேட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அது அனுபவமாகலை, வெறும் பரோட்ச ஞானமாகவே இருக்கு, மறைமுகமாகவே இருந்தது. ஆனால் சந்தேகமும் எதிர்ப்பும் இல்லாமல் வேத வாக்கியம் மனதில் தெளிவாக பதிந்தவுடன் அந்த உண்மை எந்த இடைவெளியும் இன்றி உள்ளங்கை நெல்லிக்காய் போல நேரடியாக புலப்படும். அப்போ இங்கு புதிய ஒன்றை நாம் அடையவில்லை, ஏற்கனவே இருந்த ஒன்றில் தெளிவடைகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குங்கிறார். அதாவது ஏதோ தேடும் பொருள் உனக்கு வெளியே இருக்குன்னு இல்லைப்பா, அது நீ தான். ஆனால் அது ஏதோ வெளியே இருக்குன்னு எடுத்த முயற்சியெல்லாம் இத்தனை நாள் நீ ஏதோ செஞ்சு பார்த்த, ஆனால் அதெல்லாம் உனக்கு ஒரு பரோட்ச ஞானமாக ஒரு புற விஷயமா இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நீ இந்த அத்தியாத்ம ஞான பாதைக்குள்ள வந்து ஆழமாக நீ இந்த விஷயங்களை அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு செய்ய செய்ய அந்த நிதித்தியாசன நிலையிலே அந்த சமாதியிலே நீ நிற்க நிற்க தானாகவே உன்னை அது அந்த உயர் பரிமாண அறிவு நிலைக்கு உயர்த்தி கொண்டு போய்விடும், நீ அதற்காக எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் அந்த அறிவு ஆத்மா பிரம்மம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை மட்டும் நீங்க நடைமுறைப்படுத்தினா போதும், நீங்க எதையும் புதுசா அடைய வேண்டியதில்லை, ஏற்கனவே நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் என்பதை அனுபவமாக உணர முடியும் என்ற ஒரு ஆழமான உண்மையை இந்த செயலில் புரிய வைக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகத்துல தத்துவம் அசிங்கிற மகா வாக்கியம் வந்து ஞானத்தினுடைய இறுதி விளைவு என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆத்மா என்பது இதுவரை பரோட்சமாக அதாவது மறைமுகமாக அறியப்பட்டது. ஆனால் இப்பொழுது நாம வந்து அந்த ஞான பாதையில ஒரு நான் தான் அந்த பிரம்மம், அந்த பிரம்மம் தான் இந்த உடலையும் மனதையும் ஊடகமா வைத்து இயங்கிக்கிட்டு இருக்கு, அப்ப இது அதனுடைய ஊடகம் அப்படின்னு புரிதலோடு நம்ம பார்க்க 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 உண்மையாவே நாம் அந்த பிரம்மமா பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போ தானாகவே அந்த தத்துவம் அசிங்கிற மகா வாக்கியம் நமக்கு அனுபவம் ஆகிவிடும். ஏன்னா குரு வந்து நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லும் போது நம்மளால ஏத்துக்க முடியல, அதை புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு போதுமானதா இல்லை, அது எப்படிங்க நான் போய் கடவுளாக முடியும்னு கேள்வி எழுப்பணும். இப்போ நாம இந்த பாடத்திட்டத்தில் இப்படி தொடர்ந்து பயணம் பண்ணி பண்ணி நமக்கு புரிதல் மேம்பட மேம்பட அந்த தர்ம மேகமா நம்ம சமாதி அடைவதும் நிதித்தியாசன நிலையிலே நம்ம நிலையாக நிற்பதும் நம்மை நானே அது என்ற நேரடி தெளிவு நிலைக்கு நம்மை கொண்டு போய்விடும். அப்ப எதிர்ப்பு சந்தேகம் பழைய அடையாளங்கள் அகன்ற பின்பு தத்துவமசி என்ற மகா வாக்கியம் புதிய அறிவை உருவாக்குவதில்லை, இருந்த உண்மையை அபரோட்சமாக வெளிப்படுத்துகிறது. அவ்வளவுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஏற்கனவே நீ அதுதான், ஆனா நான் தான் அதுன்னு தெரியாம இருந்த, இப்ப நீ அதை ஆழமா நின்னுட்ட, அப்போ உனக்கு உன்னையே காட்டி கொடுக்குற ஒரு ஊடகமா இந்த உடலும் மனசும் உனக்கு ஒரு அருமையான கருவி என்பது உணரப்படும். அதற்குத்தான் இந்த பிறவி தேவைப்படும், இல்லைனா எதுக்கு மனித பிறவி, எதுக்கு மனித உடல்? அப்ப இங்க என்ன, இந்த ஊடகத்தின் வாயிலாக என்னை நான் உணர்ந்து கொண்டேன், அப்ப என்னை நான் உணர்ந்து கொள்வதற்கான ஊடகம் தான் இந்த உடலும் மனசும், அப்ப அதுதாங்க நான் அப்படிங்கிற அந்த நம்முடைய உண்மைத்தன்மைக்கு அழைத்து செல்லுகின்ற ஒரு உயரிய பரிமாணம். அதை தான் இங்க சொல்றாரு. அந்த கராமலக்கா அப்படின்னா கரத்திலே இருக்கிற ஆமலக்கம் நெல்லிக்காய், அதை தான் இங்க ஓமானமா எடுத்து இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப நிதித்தியாசனம் என்ன அப்படின்னா, இந்த உண்மை எனக்கு புதியதாக எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை, இதுவரை மறைமுகமாக இருந்தது, இப்போது எந்த தடையும் இல்லாமல் நேரடியாக வெளிப்பட்டு இருக்கிறது, உள்ளங்கை நெல்லிக்கனி போல நான் என்னை நான் தெளிவாக அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறதான் இந்த நிதித்தியாசர நிலைப்பாடு என்று புரிந்து கொள்ள வேண்டும். இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு வந்து, அபரோட்ச ஞானம் என்பது அனுபவம் அல்ல, அது ஒரு நிகழ்வும் அல்ல, தவறான மறைவு நீங்கிய நிலை, அவ்வளவுதான். ஏன்னா அபரோட்ச ஞானம் அப்படின்னா ஏதோ நம்ம அடைய போறேன்னு நினைச்சுக்க கூடாது, நீங்க அதுவா தான் இருக்கிறீங்க, ஆனா நான் தான் அது என்று தெரியாமல் இருந்தீங்க. இப்போ அந்த அஜ்ஞானம் நீக்கப்பட்ட பிறகு உங்களுடைய உண்மைத்தன்மை உங்களால் உணரப்படுகிறது என்றுதான் இங்க உபதேசமா சொல்றார். இப்போது தெரிகிறது என்று கூட அதை பிடிக்க கூடாது, பிடித்தால் மீண்டும் அது பரோட்சமாகிவிடும். அப்ப நான் அடைந்து விட்டேன் என்ற அகங்காரமும் வந்துவிடக் கூடாது, அதையும் இங்கு விளக்குறார். அப்புறம் இரண்டாவது, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் தேடாதே, அப்படி தேடினாலும் நீ ஏதோ அடைய போறேங்கிற மாதிரி மைண்ட் அதுல மாறிடும், அப்ப எதையும் நம்ம வெளியிருந்து தேடி அடையக்கூடியது இல்லை. அப்ப சாதனை இங்கே நிறைவடைகிறது, இனி எதையும் சேர்க்க வேண்டாம், எதையும் கழிக்க வேண்டாம் என்று இந்த செயல முடிச்சிட்டாருங்க. இப்ப 63 என்ன சொல்றாருன்னா, பரோட்சம் பிரம்ம விஞ்ஞானம் சாப்தம் தேசிக பூர்வகம் பக்தி பூர்வகிருதம் பாபம் கிருஷ்ணம் தகத்தி வக்னிவத். இந்த இடத்துல என்ன சொல்றாரு 63லனா, ஆச்சாரியரிடமிருந்து வாக்கியத்தின் மூலம் பெறப்படும் பரோட்சமான பிரம்ம ஞானம் கூட அந்த அறிவுடன் செய்யப்பட்ட அனைத்து பாபங்களையும் அக்னி எரிப்பது போல முழுமையாக எரித்து விடுகிறது என்று இந்த இடத்துல அருமையா புரிய வைக்கிறாருங்க. அப்ப நீங்க இந்த அத்யாத்ம ஞான பாதைக்குள்ள நீங்க பயணம் பண்ணி இந்த தத்துவ விவேக படலத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப நீங்க யார் மூலமா இந்த வாக்கியத்தை பெற்றீங்க? குருவின் மூலமா பெற்றீங்க. குரு என்ன சொன்னாரு? தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை கொடுத்தாரு. ஆனா அவர் கொடுக்கும் போது எனக்கு அது அனுபவம் ஆகல, ஏன்னா அது பரோட்ச ஞானம், அதாவது ஒரு புத்தக அறிவு மாதிரி. இதுதான் சொரக்காயின்னு காட்டி கொடுக்குறாங்க பாருங்க, அது மாதிரி இதுதாங்க பிரம்மங்கிற மாதிரி உங்களை காட்டி கொடுத்தாரு. ஆனா சொரக்காய நீங்க சமைச்சு சாப்பிடவே இல்லை, அப்ப எப்படி உங்களுக்கு அனுபவம் ஆகும்? அது மாதிரி தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை நீங்க கேட்ட உடனே அது எப்படி உங்களுக்கு அனுபவம் ஆகும்? ஆகாது. அப்ப நீங்க கடைவீதியில போய் சொரக்காயை வாங்கிட்டு வந்து சமைச்சு அதை சாப்பிட்ட பிறகு அந்த சொரக்காயும் நீங்களும் வேறு வேறு இல்லை, ரெண்டும் மிங்கிள் ஆயிடுது, ஒன்னாயிட்டீங்க. இப்ப சொரக்காய் உங்க உடம்புக்குள்ள போய் என்னவா மாறிச்சு? ரத்தம் எலும்பு மஜ்ஜை தோலுன்னு எல்லாம் மாறி சொரக்காயும் நீங்களும் ஒன்றாகி விட்டீர்கள். இப்பதான் சொரக்காய் அனுபவம் ஆச்சு. அது மாதிரி இங்க வந்து மகா வாக்கிய உபதேசத்துல தத்துவமசி அப்படின்னு ஒரு உபதேசத்தை கேட்ட உடனே நமக்கு அனுபவம் ஆகல, அது வெறும் கேள்வி ஞானம் தான், அதுக்கு பேரு பரோட்ச ஞானம். ஆனா இப்ப நம்ம குருவினுடைய சந்நிதியில நம்ம இந்த அத்தியாத்ம ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய உபதேசத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை இருக்கு, ஸ்ரத்த இருக்கு. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், பகவத்கீதை. அப்ப குரு வந்து பொய் சொல்ல மாட்டார், குரு உண்மையைத்தான் பேசுவார், அவர் சரியானதைத்தான் மக்களுக்கு சொல்வார் என்ற புரிதலோட, நான் அதுதான் என்ற திடத்தன்மை உங்களிடத்திலே உண்டாகிவிட்டால் போதும், அதுவே உங்களுடைய பாவங்களை நீக்கி அக்னி எப்படி விதையை எரித்து விடுகிறதோ, அந்த விதையை எரித்து அந்த விதை விளைச்சலாக முடியாமல் தடுத்து விடுகிறதோ, அது போல இங்கு ஆத்ம ஞானம் உங்களுடைய பாவங்களை எரித்து உங்களுடைய பிறவி சக்கரத்தை முடித்து விடுகிறது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இந்த 63வது ஸ்லோகத்துல முடிக்கிறாருங்க. அடுத்து 64, அபரோக்ஷாத்ம விஞ்ஞானம் சாப்தம் தேசிக பூர்வகம் சம்சார காரண ஞான தமசஸ் சண்ட பாஸ்கரகா. இந்த இடத்துல அருமையா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆச்சாரியரிடமிருந்து தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தின் மூலம் பெறப்படும் நேரடியான உபதேசம் சம்சாரத்திற்கு காரணமான அறியாமை என்னும் அகங்காரத்தை அளிக்கும் ஒரு கடுமையான சூரியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், இந்த தத்துவ விவேக பிரகரணத்துல குரு உபதேசிக்கிற மகா வாக்கியம் வந்து நமக்கு அவர ஒரு வேல்யூபிள் வார்த்தை. அது என்ன வார்த்தை? தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய், அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிற வார்த்தைய நாம ஏற்கனவே சொல்லிட்டேன். போன டைமே நான் சொன்னேன், ஏதோ டீ சாப்பிட்டு வரலாம் வாங்க, காபி சாப்பிட்டு வரலாம் வாங்கங்கிற மாதிரி ஒரு பொருட்படுத்தாத மாதிரி எடுத்துக்க கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடிய வார்த்தையா அதை எடுத்துக்க கூடாது. அது குரு வாயிலிருந்து வந்த மகா வாக்கியம், அது வேதத்தினுடைய பிரமாணம் அப்படின்னு நீங்க அதுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும், அப்பதான் நீங்க அந்த நிலைப்பாட்டுக்குள்ள போக முடியும். அது ஏதோ 10 to 11 ஒரு வார்த்தை மாதிரி அதை ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அது நடைமுறைக்கு வராது. ஆகவே இங்க மகா வாக்கியம் ஆத்ம ஞானத்தை அளிக்கக்கூடிய ஒரு நேரடி உபதேசம், அந்த உபதேசத்தை உள்வாங்கி அதுதான் நான் என்ற திடத்தன்மைக்குள்ளே நீங்க நின்று பழகிவிட்டால் போதும், அதுதான் நிதித்தியாசனம். அப்ப அந்த நிதித்தியாசனத்துல நிற்கின்ற நீங்கள் ஒரு பொழுதும் அதிலிருந்து இறங்கவே கூடாது. நீங்க மீண்டும் கீழே இறங்கி அற்ப காரியங்களான கர்ம காரியங்களை செய்து கொண்டிருந்தால் நீங்கள் அந்த குருவினுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, மதிக்கவில்லை, ஆகவே மீண்டும் உங்களுக்கு பாவ கர்மா சேர்ந்துக்கும். ஏன்னா நீங்க ஞானத்தால தான் உங்களுடைய கர்மாவை எரிக்க முடியும். நீங்க வந்து ஞானத்தை அடைஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு திருப்பி பழைய மாதிரியே எல்லா விவகாரங்களையும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க குருவையும் ஏமாத்துறீங்க, உங்களையும் நீங்க ஏமாத்திக்கிறீங்க. அப்ப இதுக்கான பலாபலன்களை நீங்க அனுபவிச்சே தீரணும். அப்ப இது புரிஞ்சுட்டா இங்க குருவனுடைய வார்த்தை எவ்வளவு மகத்துவமானது மகோன்னதமானது அப்படிங்கறத இங்க புரிய வைக்கிறாரு. அப்படி புரிய வச்சு அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது அந்தகாரத்தை அளிக்கின்ற கடுமையான சூரியன்கிறார். அந்தகாரம்னா இருள், அதுதான் சொல்றாரு. சம்சார காரணஞான தமஸ் சண்ட பாஸ்கரகா, தமஸ்னா இருள், அந்த இருளை அழிக்கக்கூடிய ஒரு சூரிய பிரகாசம் போல அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்கிறது என்று இங்க சொல்றார். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இப்போ தத்துவ விவேக படலத்துல நடைமுறைக்கு வந்துடணும். அதாவது தத்துவமசிங்கிற வார்த்தை குருக்கிட்ட கேட்ட பிறகு இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டாரு, புரிய வச்சிட்டாரு, நீ தான்ப்பா அதுங்கிறதுக்கு ஆயிரம் ஆயிரம் விளக்கம் கொடுத்தாச்சு, அதை நீங்க நடைமுறைப்படுத்திட்டு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு பேரு திட ஞானி அப்படின்னு அர்த்தம். அந்த திட ஞானியினுடைய வாழ்க்கையில தான் கர்மங்கள் கடைக்கப்படும், கர்மங்கள் எரிக்கப்படும். மற்றவர்களுடைய வாழ்க்கையில கர்மங்கள் எரியாது. ஏன்னா சும்மா இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டா எப்படிங்க கர்மம் எரியும், புரியலன்னு அர்த்தம். அப்ப இதை புரிஞ்சுக்குங்க. அடுத்து 65 இந்த வகுப்பு நிறைவு செய்யலாம். 65 ஸ்லோகம். இதம் தத்துவ விவேகம் விதாய விதிவன் மனக சமாதாய விகலித சம்ஸ்ருதி பந்தக பிராப்னோத்தி பாரம் பதம் நரோண சிராத். இதனுடைய அர்த்தம் என்ன? இது தத்துவ விவேக சமாப்தக, இத்துடன் தத்துவ விவேகம் நிறைவடைகிறது. இது வரைக்கும் நம்ம 65 ஸ்லோகங்கள் பார்த்து தத்துவ விவேக படலத்தை முடிச்சிட்டோம். இதுல என்ன சொல்றார் இந்த கடைசி ஸ்லோகத்துல 65? இந்த விதமாக தத்துவ விவேகத்தை முறையாக படித்து அதை மனதிலே நியமப்படி இருத்தி சமாதியில் நிலை நின்ற ஒரு சாதகன் இனி பிறப்பு இறப்பு என்ற சம்சார பந்தத்தில் சிக்க மாட்டான். அவனுடைய பாவ கர்மங்கள் எல்லாம் கரைந்து அவன் இந்த பூமியில் வாழும் காலத்திலேயே மிக உன்னதமான நிலையை அடைகின்றான். அவன் தன்னுடைய வாழ்நாளில் பேரானந்தத்தை பெறுகின்றான். அதுவே அவன் தான் அந்த பிரம்மம் என்ற அந்த இறுதி நிலையை அடைந்து விட்டதற்கு அடையாளம். பாப்னோதி பாரம் பதம் நரோன சிராத் அப்படின்ட்டாரு. அப்ப இதுதாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். நடைமுறையில இந்த தத்துவ விவேகம் நமக்கு என்ன புரிய வச்சதுன்னா, மகா வாக்கிய உபதேசத்தை கொடுத்தது. என்ன கொடுத்தது? தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய். இதை சொன்னது யாரு? மகா ரிஷிகள். ரோட்ல போறவன் சொல்லல, மகா ரிஷிகள், நம்முடைய பண்டைய ரிஷிகள், சனாதன தர்மத்தில் வந்த சான்றோர்கள் சொல்றாங்க. அப்ப அவங்க சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அதை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது எப்படிங்க அது சாத்தியம், நான் எப்படிங்க அதுவாக முடியும்னு கேள்வி கேட்டோம். அவர் பல விளக்கங்கள் கொடுத்தார். அந்த விளக்கங்கள் எல்லாம் நமக்கு ஒரு தெளிவை கொடுத்தது. அப்ப நம்முடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்தது. ஏன்னா சிரவணம் என்ற விஷயத்தை கேட்டு மனநம் என்ற விஷயத்திலே அதை தெளிவு செய்து நான் அதுவாகத்தான் இருக்கிறேன் என்று தன்னுடைய சுபாவத்திலே தன்னுடைய சுயத்திலே நான் நிற்கின்ற நிலையிலே நான் திடஞானி ஆகிவிட்டேன். அப்படிப்பட்ட திடஞானி தரிசனமே தீர்த்த மாடல் ரிபுகீத. அப்ப அப்படிப்பட்ட திடஞானி எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் கங்கை நதி போன்ற புண்ணிய நதிகளுக்குண்டான முழுமையான பலனை அடைந்து விடுகிறான். அவனே கங்கை நதி. அப்ப அவனிடத்துல என்ன குறைபாடு இருக்கு? அவனை பார்த்தாலே புண்ணியம், அவனை தரிசித்தாலே புண்ணியம். அப்படி உலகத்துக்கே புண்ணியத்தில் கொடுக்கின்றான், அவனிடத்திலே பாவம் புண்ணியம் சேருமா? சேராது. அதைத்தான் இங்க சொல்றாங்க மகான்கள். அப்ப நாம இப்ப இந்த பாடத்திட்டத்தை நன்றாக படிச்சு இந்த தத்துவ வேக பிரகரணத்தின் படி நான் அந்த ஞானி என்பதில் சறுக்க கூடாது, மீண்டும் மீண்டும் கீழே இறங்கக்கூடாது, திருப்பி திருப்பி வெளி விவகாரங்களை போய் மாட்டக்கூடாது, உலகத்துக்காக வாழக்கூடாது, நமக்காக மாற வேண்டும், நமக்காக வாழ வேண்டும், இன்னொருத்தனுக்காக நடிக்க கூடாது. ஏன்னா நாம மாத்தி மாத்தி இப்படி கீழே இறங்கி போய் அவங்க போறாங்க கோயிலுக்கு நானும் கோயிலுக்கு போறேன், அவங்க பூஜை பண்ண சொல்லிட்டாங்க நானும் பூஜை பண்றேன் அப்படின்னு நீங்க கீழே இறங்க இறங்க உங்களுடைய திட ஞானம் வந்து நிலைக்காது. அப்போ உங்களுடைய பாவ கர்மங்கள் தீராது. அப்போ நீங்க வந்த வேலையை முடிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல தெளிவாய்க்குங்க. இதை பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம், நேரமும் இல்லை. ஆகவே நேரம் கருதி நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.